أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم وهم غافلون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم புகழமைக்கும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே விடுத்தார் சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியிலே இருந்த சத்திய சஹாபாக்கள் தோழர் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே பூமி இருக்கிற அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹின் பேரர் என்றும் இருக்காவதாக கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உடமாக இருந்தவர்களே வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சகோதரர்களே வாலிப நண்பர்களே தாய்மார்களே சார் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்க அதை புரிந்து கொள்ள அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தடத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சகோதரர்களும் விரித்தாவதாக தப்பே இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய் உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய் அதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை ஏற்படுத்தினால் இதனுடைய ஆரம்பம் இதனுடைய முடிவு இதனுடைய எல்லை எல்லாம் உண்மையே சார்ந்தது இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக சொல்லி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை எங்களுடைய தர்பாரில் அட்டி சமர்ப்பித்தவர்களாக தப்பே எங்களை நீ பொருந்தி கொள்வாயாக எங்களுடைய பெற்றோர்களை நீ பொருந்தி கொள்வாயாக எங்களுடைய கடைசி நேரத்தில் கனிமாவோடு மரணிக்கிற நசீபை எங்களுக்கு தருவாயாக எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய கபரிலும் கிராமத்திலும் இந்த குர்ஆனை எங்களுக்கு உற்ற தோழனாக ஆக்கி தருவாயாக குர்ஆனின் படி நடக்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கையால்லாம் இந்த உலகத்திலே நீ எங்களுக்கு தந்தல் புரிவாயாக அந்த குர்ஆனின் மீது மாறாத காதல் கொள்ளுகிற அந்த ஒரு நிலையை எல்லாம் நீ எங்களுக்கு தருவாயாக அந்த வேதத்தை குறித்து ஓடுகிற நசீபை எங்களுக்கு தருவாயாக ஒவ்வொரு தொழுகையில் இருக்கும்போதும் ஆயத்துகள் எங்களை கிடக்கிற போது இது உன்னால் சொல்லப்பட்ட வாசகம் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு கேட்கக்கூடிய நசீபை எங்களுக்கு தருவாயாக நீ எந்த நோக்கத்திற்காக வேண்டி ஆளலாம் குர்ஆனை இறக்கினாயோ அதன்படியே அதை விளங்குகிற நசீபை எங்களுக்கு தருவாயாக அந்த குர்ஆனுக்கு எந்த கண்ணியத்தை நாங்கள் கொடுக்க வேண்டுமோ அது எள்ளளவும் குறையில்லாமல் கொடுக்கிற மனப்பான்மை எங்களுக்கு தருவாயாக எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒளிபுறுத்தியதாக ஆக்கி தருவாயாக எங்களுடைய மறுமையினுடைய வாழ்க்கையை நல்லவர்களோடு ஆக்கி தருவாயாக எங்களுடைய துன்யாவினுடைய வாழ்க்கையை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதையிலே நடக்கிற நசீபை தருவாயாக இந்த உலகத்திலே வாழுகிற போதும் அல்லாஹ் எங்களுடைய மரணத்தினுடைய நேரத்திலும் எங்களுடைய எல்லா காரியங்களையும் லேசாக்கி தருவாயாக கடைசி நேரம் வரை ஐநேர தொழுகைகளை பொழுது யாரிடத்திலும் எந்த கடனும் இல்லாமல் மௌத்தாகிற நசீபை எங்களுக்கு தருவாயாக நாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை எங்களுக்கு இந்த உலகத்தின் மறுமையிலும் கண்குளிர்ச்சி ஆராய்ச்சி தருவார்கள் எங்களுக்கு பின்வருகிற அனைத்து சந்ததிகளும் இஸ்லாமிய அடிப்படையிலே நடைபோடுகிற கூட்டத்தார்களாக ஆக்கி தருவாயாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிற காலம் முன்னே அஞ்சு வாழுகிற நசீபை எங்களுக்கு தருவாயாக இந்த உலகத்திலே யாரெல்லாம் நோய் நொடியோடு இருக்கிறார்களோ அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த இனத்தவரை சார்ந்தவராக இருந்தாலும் இந்த குர்ஆனினுடைய பொருட்டாக நீ அவர்களுக்கு முழுமையான சித்தாவை தருவாயாக அவர்கள் இந்த குர்ஆனை நம்பாதவர்களாக இருந்தால் நோயை தீர்ப்பதோடு அவர்களுடைய இதயத்தினுடைய நோயையும் தீர்த்த வருவாயாக அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய நசீபை தருவாயாக மிக கர்ணகொடூர நோய்களான கோன் கேன்சர் போன்ற நோய்களை விட்டு யாரெல்லாம் நீ மனிதர்களை பாதுகாத்து வருவாயாக அதிலே யாரெல்லாம் வலியிலே சிக்கி தவிர்க்கிறார்களோ இந்த குர்ஆனின் பரக்கத்தால் இந்த வலியை நிறுத்துவாயாக யாரெல்லாம் இந்த மஜ்லிஸிலே இந்த மஜ்லிஸை கியாமத்து நாள் வரை தொடர்ந்து நடப்பதற்கு நீ உதவி செய்வாயாக யாரெல்லாம் இந்த மஜ்லிஸுக்கு மறைமுகமாக நேரடியாக யாரெல்லாம் யாரெல்லாம் வருகிறார்களோ அவருடைய மனதிலே யாரெல்லாம் பெரிய நிம்மதியை வாழ்க்கையிலே உங்களுடைய வரக்கத்தான நிலையை நீ ஏற்படுத்தி கொள்வார்கள் குர்ஆனை புரிந்து அதன்படி வாழ்க்கையிலே சந்தோஷமாக வாழுகிற பெரிய நசீபை அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இத்தருவாய். அல்ஹம்துலில்லாஹ். சூரா யாசின் சொல்லுகிற இந்த சூராவினுடைய சில வசனங்களை சென்ற வாரத்தில் நாம் பார்க்கிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தான். அதில் தன்சீலல் அசீசுர் ரஹீம் என்று சொல்லுகிற அந்த வசனத்திற்கு போன வாரம் பொருள் பார்த்தோம். தன்சீல் என்று சொன்னால் மேலிருந்து இறங்கியது என்ற அர்த்தம். இந்த குர்ஆன் இருக்கிறது, இது அல்லாஹ்வின் தர்க்கம் இருந்து நேரடியாக உங்களுக்கு இறங்கியது என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறார். அல் அசீஸ் அர் ரஹீம் என்ற இரண்டு விதமான சிபத்துகள் அல்லாஹ்வினுடைய திருப்பெயர்களை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார். அதில் அசீஸ் அப்படின்னு சொன்னால் என்னங்கிறது எல்லாரும் கேட்டால், போன வாரம் பார்க்கும்போது ஒரு நீண்ட அதற்குரிய அந்த தன்மைகள் அசீஸ் என்று சொன்னால் என்ன, அத்தாரிட்டேஸ், அதனுடைய அந்த பொருளோடு உள்ள இதற்கும் இந்த ஆயத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது ரஹீம், இரக்கம் உள்ளவர், படையை படைத்து விட்டுவிடுவான் அல்ல, அந்த படைப்பினுடைய தாரதன்மயங்களை புரிந்து அந்த படைப்பிற்கு எது தேவையோ அதையெல்லாம் தந்து அருள்புரிகிறவன் என்ற அந்த செய்தியும் பார்க்கணும். இந்த வாரத்தில் அதற்கு அடுத்த ஆயத்தை பார்ப்பதற்கு முன்னால், இது எதற்கு என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், லித்துந்திரப்பவும், ஒரு கூட்டத்தை எச்சரிப்பதற்காக வேண்டி, அவருடைய கூட்டத்தார்கள் எச்சரிக்கப்படவில்லையே அப்படிப்பட்ட ஒரு கூட்டம், பகும் வாஃபிலும், அவர்கள் மறந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இப்போ இந்த தன்சீலல் அசீசுர் ரஹீம் என்று அந்த அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தையில் ரெண்டு விதமான விஷயங்களை எழுதுகிறார். ஏற்கனவே நம்ம சொன்னதிலிருந்து ஒன்று, அடுத்து கூடுதலான சில விஷயங்கள் அதிலிருந்து நமக்கு பெறப்படுது. அது என்ன அப்படின்னு சொன்னால், முன்னாடி அல்லாஹு தஆலா வேதத்தின் மீது சத்தியம் செய்தார், ஒல் குர்ஆனில் ஹக்கி, குர்ஆனின் மீது சத்தியமாக. ரெண்டாவது ஒல் குர்ஆனில் ஹக்கி, யாசீன் ஒல் குர்ஆனில் ஹக்கி, இன்னக்கு லமினல் முர்சலீன். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீங்கள் தான் ரசூல் என்று சொல்றோம். இப்போ அதுக்கு அடுத்து சொல்றோம் தன்சீ, இது யாரிடத்திலிருந்து இறங்கியது என்று சொன்னால் என்னிடத்திலிருந்து. இதற்கு விளக்கம் எழுதுகிற போது, இன்றைய கால அந்த தொழில்நுட்பத்தோடு இன்றைய உள்ள டெக்னாலஜி வேர்ல்ட் ஏஜஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் அந்த ரெண்டு முன்னால் சொன்ன வசனங்களையும் அல்லாஹ் தஆலா வேலிடேட் பண்ணுறான். அது எந்த அளவுக்கு தரம் மிக்கது என்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறார். இன்னைக்கு உள்ள ஒரு பொருளை போய் ஒரு கடையில் வாங்குகிறோம், அந்த பொருளை வாங்கும்போது அது எலக்ட்ரானிக் பொருளாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் பின்னாடி ஒரு சீலை குத்தி ஓகே அப்படின்னு போட்டு ஒரு டிக்கு போட்டிருக்கோம். அதில் அந்த கடைக்காரன்ட்டு நம்ம கேட்குறோம், இது என்ன டிக்கு ஓகே போட்டிருக்காங்க, அவன் சொன்னால் அந்த கம்பெனியிலேருந்து அதை சரிபார்த்தேன். ஏன் கம்பெனிக்காரன் தானே செஞ்சு கொடுக்குறான், அதுக்கு ஓகே போடணுங்கிறதுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறது கம்பெனிக்காரன், அந்தளவுக்கு கூட அவன் மேலே நம்பிக்கை இல்லையான்னா இல்லை. அதுலேயும் சில நேரங்களிலே தரந்தாங்க போய்விடலாம். அவனுடைய பொறுப்பு இந்த பொருள் என்னிடத்திலிருந்து போகிற வரை முழுமையாக இருந்தது அப்படிங்கிறது தான் வேலை. இது எப்படி இருந்தது என்று அந்த தரத்தை நிர்ணயிக்கிற தரக்கொள்கை, அந்த தரத்தை நிர்ணயிக்கிற தர நிர்ணய கோட்பாடு கொள்கை அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். என்னிடத்திலிருந்து ரசூல் வந்திருக்கிறார், அந்த ரசூலை நான் இப்போ வேலிடேட் பண்ணுறேன். அல்லாஹ் சொல்கிறான், ரசூல் என்னிடத்திலிருந்து வந்தது எந்த சந்தேகமும் கிடையாது, ஆனால் அந்த ரசூல் சாமானியமான ரசூல் இல்லை, நாம் மனப்பில் இருக்கிறோம். அவர் மிக சரியான பாதையில் இருக்கிறார். அலா சிராத்தி முஸ்தகீம், உன்னிடத்தில் எந்த சஞ்சலமும் எந்த காலத்திலும் வந்துவிட வேண்டாம். நீங்கள் ரசூலை பின்பற்றுகிறீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வழியிலே நாங்கள் ரசூலுடைய பாதையிலே போய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஏதாவது ஒரு கட்டத்திலே சைத்தானிய சிந்தனைகள் வரலாம், நீங்கள் மேலே இருந்தவர்கள் கீழே இறங்கி விடலாம், சஞ்சலங்கள் உங்களை தூண்டு விடலாம், அந்த நேரத்தில் நம்ம சரியாக தான் இருக்கமா என்ற கேள்வி வந்துவிட வேண்டாம். அல்லாஹ் சொல்கிறான், அது ஒரு கட்டத்திலே வர வேண்டாம், அதுதான் வேண்டாம். அதெல்லாம் சொல்கிறான், நான் தரத்தை நிர்ணயித்து சொல்லுகிறேன், இந்த நவீனுடைய பாட்டையில் யாரெல்லாம் போகிறீர்களோ அங்கே என்ன இடர்பாடுகள் வந்தாலும் நீங்கள் போய் சேருகிறிடம் சொர்க்கமாக இருக்கும். இது என்னுடைய வாக்குறுதி முதலாவது. ரெண்டாவது, வேதத்தை எல்லாம் வேலிடெக்ட் பண்ணுறான். இந்த வேதம் அது சாமானியமான வேதம், நீங்கள் நினைப்பது போன்று விளையாட்டுத்தனமான ஒரு பொருள் அல்ல. அல் ஹக்கீம் அல்லாஹ் சொல்லுகிறார். நீங்கள் ஏதோ படித்து விட்டு அல்லது ஓதுகிறார்கள் அப்படின்னு கேட்டுட்டு போனோம் அப்படிங்கிறதுக்குரிய வேதம் அல்ல, அது ஹிக்மத் நிறைந்தது, அது அறிவு ஞானம் நிறைந்தது. நீங்கள் உலகத்தில் எங்கெங்கோ போய் அறிவை தேடுகிறீர்கள், ஆனால் ஒட்டுமொத்த அறிவையும் கொண்டு வந்து நான் அங்கே சுருக்கி வைத்திருக்கிறேன். எல்லாமே வந்து காம்பாக்டாக இருக்கு, எல்லாம் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கு, அறிவு அப்படியே சுருக்கப்பட்டு அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு 100 வாலியும் விளக்கம் எழுதியவர்கள் உண்டு, 1000 வாலியும் விளக்கம் எழுதியவர்கள் உண்டு, 1000 வாலி மக்கள் விளக்கம் எழுதிட்டார் குரான் எழுதி சொல்கிறார். இன்னும் முடியல இல்லை குரானுடைய விளக்கம் 100 வாலியும் எழுதியிருக்காரு, 50 வாலியும் எழுதி, 30 வாலியும் எழுதி, 60 வாலியும் எழுதி எழுதிக்கிட்டே இருக்காங்க உலகத்தில். முடிஞ்ச மாட்டில் அதனுடைய கல்வி. அப்போ எல்லாம் சொல்கிறார் இந்த வேதம் இருக்கிறது அது சாமானியமான வேதமும் கிடையாது, அது அறிவுன்னு அனுப்பிடுச்சு, அது யாருக்கு எந்த நேரத்தில் எவ்வளவு தேவையோ அதை கொடுக்கறது, அதில் அறிஞரும் கூர்ந்து விளையாடலாம், அதில் யாருக்கு அறிவே இல்லையோ ஆஸ் ஈஸியலேமே அவருக்கு ஒரு லேசான பொருள் தானே தெரியும் என்று சொன்னால் அவருக்கும் அது வழிகாட்டுகிறது, அவருக்கும் கை கொடுக்கிறது, அவருக்கும் சந்தோஷமான அறிவுரை மிகப்பெரிய பிஹெச்டி ஹோல்டர் அவருக்கும் அதிலே அறிவு ஞானம் உண்டு. எல்லாம் சொல்லுகிறார் ரெண்டு பொருளை நான் கொடுப்பேன், ரெண்டையும் நான் வேலிடேட் பண்ணுறேன், சாமானியமான பொருள் இல்லை, தயாரித்த அதை படைத்த அதை அனுப்புகிற என்னால் சொல்லப்படுகிற செய்தி இது. முதலாவது குரான் இருக்கிறது அது அறிவு ஞானம் கொடுக்கும், ரெண்டாவது நபி இருக்கிறாரு அந்த அறிவு ஞானத்தை எடுத்து தன்னுடைய வாழ்க்கை பாதையாக அமைத்து உங்களுக்கு அந்த குரானின்படி வாழ்ந்து காண்பிக்கிறார். அன்னை ஆயிஷா சொல்லுவார்கள் சஹாபாக்கள் போய் கேட்டாங்க குலுக்கும் நபி ஒருத்த கேரக்டர் ஆஃப் த நபி ஒரு நபியினுடைய குணம் எப்படி இருந்துச்சு, பெருமானார் எப்படி இருந்தாங்க, கேன குலுக்குஹு அல் குர்ஆன் என்ன அருமையான வாசகம், கேன குலுக்குஹு அல் குர்ஆன் ஒரு மனிதன் குர்ஆனிலிருந்து எடுப்பதற்கு என்ன கேரக்டர் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் தோயிலோ எல்லா பொருளும் அல்லாஹ்வுக்கு, அவன் வந்து கியாமத்து நாள் வேதி இப்படி என்ன ஓதணும், இதிலிருந்து என்ன குர்ஆன் என்ன செய்தியை அவர் எடுத்து அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டால் என்ன அழகாக சொன்னாங்க பாருங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாக்கா கான குலுக்குஹு அல் குர்ஆன் குர்ஆன் ஓதப்படுகிற எழுதப்பட்ட ஒரு பகுதி, நபி அதை அப்படியே வாழ்ந்து காண்பிக்கிற ஒரு பொருள், அது வாழ்ந்து காண்பிக்கிற பொருள். ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா, தியரட்டிக்கல் இருக்கு, நம்ம படிக்கும் போதே வாழ்க்கையில் என்ன செய்யணும் காலேஜில் தியரி ஒன்று வச்சுருக்கான், அதை வந்து எக்ஸ்பெரிமெண்டல் உள்ளே போய் செஞ்சு பார்க்கறது, எதெல்லாம் சஹாபாக்கள் மதீனா மக்கத்தினுடைய வழியில் உட்கார்ந்து படித்தார்களோ அதை அப்படின்னு நபிகிட்ட பார்த்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் என்னென்ன சொல்லிடுவோம், இட் இஸ் இம்பாசிபிள், ஒரே வார்த்தையில் சொல்லுவோம், ஒரே வார்த்தையில் சொல்லுவோம், ஏன் எங்களுக்கு வந்து இவர் மனிதர் நபியாக வந்தார், எங்களை போல் உள்ளார், எங்களுக்கு ஒரு நபி மலக்கு வந்திருக்கக்கூடாது, ஏ ஒரு மலக்கு வந்திருக்காருன்னா கூட நாங்கள் பின்பற்றிட்டு இருந்தேன், இவர் எதுக்கு எங்களுக்கு அப்படின்னு கேட்டான். அப்போ எல்லாம் என்ன செய்யலாம், நபியை இறக்கி செஞ்சு காமிக்க சொல்கிறோம், இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சுருவாங்கன்னா இதாலே முப்பத்து சார் இடித்த போலி போ அப்படின்னு சொல்லி வெளியே உட்கி உள்ளே வச்சுருவோம். செய்தினா சரிதான், ஆனால் வாழ்க்கைக்கு தோதுப்படாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய ஹோலி புக்ஸ் அப்படின்னு இருக்குது, ஹோலி புக்ஸ் இட்ஸ் ஓகே இட்ஸ் நாட் ஃபார் லைஃப், உடனே சொல்கிறான் வாழ முடியாது இதை வச்சு, இது என்னென்னா நம்ம இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சுக்கலாம், இல்லது வந்து மற்ற மார்க்கங்களில் சொல்கிற மாதிரி சில குறிப்பிட்ட சமூகம் அதை ஓதிருச்சு அப்படின்னு சொன்னால் சரி புரிஞ்சு போச்சு அப்படின்னு எல்லாம் அப்படி சொல்லலை. நீ ஓதணும் நபியை பார்க்கணும், நீ ஓதணும் நீங்கள் நபியை பார்க்கணும், நீங்கள் ஓதணும் நபியை பார்க்கணும், இதில் எது இருக்கோ அவர் அப்படியே நடப்பார், அந்த குர்ஆன் அப்படியே ஒரு குர்ஆன் நடந்து போகும், அவருடைய எல்லா செய்திகளிலுமே குர்ஆன் வெளிப்படும். மொத்த வார்த்தையில் ஒரு கும்பலை சொல்கிறாரு அன்னை ஆயிஷா உட்கார்ந்த குடும்பமும் ஒவ்வொரு தொழிலையும் கேட்குறேன் யாரில் எங்களுக்கும் அப்படி ஒரு குரூப் பெருமாள் அசுல்லா அசுல்லா ஒரு தடவை பேசிகிட்டே இருக்கும்போது நான் தகல்லபூபி அசுல்லாக்கு இல்லை தகல்லபூபி அசுல்லாக்கு இல்லை அல்லாஹினுடைய குணத்தை உங்களுடைய குணமாக்கி கொள்ளுங்கள். சகாபாக்கெல்லாம் அப்படி பார்த்தாங்க யாரும் சொல்லலாம் அல்லா யார் நாங்கள் அல்லாவுடைய குணம் எங்களுக்கு வர முடியுமா அப்படின்னு அவங்கெல்லாம் பெருமானார் சொன்னாங்க. அதனால தான் தஹல்லபூ என்று நான் சொன்னேன், தஃபா அல என்று சொல்லுகிற வசனத்து கஷ்டப்பட்டு ஒன்று செய்யறதுன்னு கஷ்டப்பட்டு அழுகே வரல அழுகிற மாதிரி நடிக்கிறார், சிரிப்பு வரல சிரிக்கிற மாதிரி நடிக்கிறார். உலகத்தில் நடக்குதா இல்லையா, அல்லாவினுடைய குணத்தை உங்களால் யாராலையும் முழுமையாக போக முடியாது, அது மாதிரி நடிக்கிறாலும் செய்யுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாதிரி மியா பின் மியா இருக்க முடியுமா கேட்டால் முடியாது, நடிக்கனாரு இப்படி இருந்தாங்க இத்தோக்கி போட்டிருந்தாங்க இப்படி தாயி சொன்னாங்க இப்படி இருக்கிறோம் நாங்களும் இருந்து யாரெல்லாம் இப்படி இருந்து பார்க்குறோம் ஆ ஓகே அதுக்கு தான் ரைட்டு. அதே மாதிரி உள்ளத்தில் எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் இருக்க முடியும்னா முடியாது, அப்போ மழை காயிடும் இவருக்கு ரெண்டுமே உண்டு, இதுவும் உண்டு அதுவும் உண்டு. சைத்தானியத்து இருக்கு, மலக்கானியத்து இருக்கு, ரெண்டும் உள்ள இருக்கு. அது ரெண்டையும் அப்படியே பேஸ் பண்ணி கொண்டு போறாரு. சில நேரம் இது கூடுது, சில நேரம் அது கூடையுது. அல்ல அல்லாங்கிறாரு. இங்கிட்டு போகும்போது அலுந்தல் அலுந்து இந்த பேஸ்ட் லைஃப். அதுதான் என்ன அழகா இருந்தா சொல்றா, நம்ம வேலை பண்ணி அந்த குரான பெருமானாக கொடுக்குறோம். அந்த நபிகள் ஏன் அப்படின்னு சொன்னா, முக்கியமான விஷயம், ஒரு செய்தி ஒருத்தர் கொண்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா செய்தியும் உண்மையாக இருக்கணும், அது வந்து சேரக்கூடிய ஆணையும் பார்க்கணும். ஒரு பெரிய விஷயத்தை பெருமானா இருக்கு. அல்லாஹ் முத்தாலா இந்த ஆயத்தின் மூலமாக ஒரு பெரிய கதவை திறந்து விடலாம். சொல்றவர் ரொம்ப நல்லா இருக்கார், ஆனா செல்ற செய்தி வேறையா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த செய்தி தேவையில்லை. சொல்றவர் ரொம்ப நல்லவர், சொல்ற செய்தி ஏதேதோ இருக்கு, தேவையில்லை. அதே மாதிரி சொல்லப்படுகிற செய்தி சிறப்பா இருக்கு, சொல்ற ஆள் ஒரு மாதிரி இருக்கான், சிக்கல். அதனாலதான் சொல்லும்போது சொல்லுவாங்க, இஸ்லாத்தை படிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்-இல்மு தீன், அல்-இல்மு தீன். இப்னு சீரின் என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் துறை வல்லுநர் அவர் சொன்னார், அல்-இல்மு தீன் ஃபல்யன்துர் அஹதுக்கும் அம்மன் தஹஃபுது நதீரா. அல்-இல்மு தீன், த நாலேஜ் இஸ் ரிலிஜியம். என்ன அழகாக சொல்றாரு, த நாலேஜ் இஸ் ரிலிஜியம். யூ ஹாவ் டு சீ ஃப்ரம் ஹூம் இட் ஹாஸ் பீ டேக்கன். இது யாரிடத்தில் இருந்து எடுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். பிள்ளைங்களை கொண்டு அல்ல அல்லான்னு சொல்லிட்டு ஸ்கூலில் விட்டு வந்துட்டோம், அந்த ஸ்கூலில் என்ன நடத்துகிறாங்க, யார் வாத்தியார் என்ன சொல்லி எதுவுமே தெரியாது. நிறையாவது எப்படியாவது பண்ணிட்டு போட்டோம், நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையை வீணடிக்கிறோன்னு. எந்தெந்த செய்தி யார் மூலமாக கிடைக்கிறதோ அந்தந்த செய்தி சரியான வழியில் போய் சேர்ந்தால், அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நாம இருந்தாலும் சரி. இப்போ எந்த உலக அதுக்கு மதுரம் தான் சொன்னாங்க, ஆரம்ப காலத்தில் ஒருத்தர் வாயிலிருந்து ஒரு செய்தி வாங்குறதுன்னா அவர் தீனில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறார். ஹதீஸுடைய துறையில் உள்ள சில இமாம்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதர் ஒரு ஹதீஸை ஒருத்தர் இங்கிருந்து ரொம்ப தூரம் தள்ளி போய் கேட்க போனார், பல நூறு அங்கே போய் அவர் விசாரிச்சுட்டே போகிறார். சொன்னாங்க இந்த போராட்டம் அவர் தான், அவர் பின்னாடியே போகிறார். அவர் என்ன செய்கிறார், ஆட்டுக்கு அந்த இளைஞரை கட்டி காட்டியே கூட்டு போகிறார். வீட்டுக்கு கூட்டு போய் ஆட்டுக்கு அதை கொடுக்கவே இல்லை, சிங் போட்டு ஆட்டை கேட்டுக்கிட்டார். உடனே இவர் போனவர் அப்படி ரிட்டர்ன் ஆகிறார். உடனே கூட வந்து இருக்கிற எங்கே போகிறீங்க, அவர் தான் வந்து கரெக்டாக. ஒரு ஆட்டினுடைய விஷயத்தில் நீதமாக நடக்க தெரியாதவர் பெருமானாருடைய வார்த்தையில் நீதமாக நடப்பற தெரியாது, தேவையில்லை. இவ்வளோ தூரம் வந்தீங்க, 100 கிலோமீட்டர் போனீங்க, 200 கிலோமீட்டர். இன்னைக்கு எல்லாம் கார் எடுத்தால் ஏசி போட்டு 100 கிலோமீட்டர் 1 hour போயிருக்கான். அப்போது 100 கிலோமீட்டர் போகிறது இந்த பத்திரிகையில் போட்டிருக்கேன், 430 கிலோமீட்டர் மக்காட்டு மதினா 1.5 மணி நேரத்தில் ட்ரெயினில் போகிறான். ஜம்முன்னு அப்படி ஏசியோட பெருமானார் எப்படி போயிருக்கான் அதை பார்த்த உடனே எனக்கு அந்த நினைவு இருக்கும். இன்றைக்கி நல்ல ரோடுகள் போட்டு ஏசி போட்டு டப்பா டப்பாவாக போகுது, பெருமானார் போன காலத்தில் அங்கே எதுவுமே இல்லையே. அந்த கல்லும் மண்ணும் முதல்ல நைட்டில் மறைஞ்சி பகலில் மறைஞ்சி எந்த நேரம் யாவும் முடியுமான்னு அவருடைய அந்த போக்கு எப்படி இருந்தது. அப்போ அவ்வளோ தூரம் போயிட்டு என்ன செய்கிறாரு, முக்கியமான ஒரு பொருள் நாம் எடுக்கிற செய்தியாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கிற செய்தியாக இருந்தாலும் சரி, இது எங்கிருந்து வருகிறது ரிசோர்ஸ். ஏன்னா மண்ஸ் அது போய் மண்டையில் உட்கார்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் திரும்ப அதை எடுக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய காரியம், மிகப்பெரிய காரியம். எடுக்க முடியாது, அவ்வளோ சீக்கிரம் அது வெளியே கடக்க முடியாது. அதனால சொல்கிறாங்க, நீங்கள் ஆரம்ப எஜுகேஷன் கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாத்தியார்கள் பாரு, இல்லை அந்த வாத்தியார்களுக்கு கொஞ்சம் ஒரு செய்தி இருக்கணும், நம்ம என்னத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அந்த வாழ்க்கையினுடைய ஹோல் லைஃப்பில் ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துது. அந்த வாழ்க்கை அந்த குழந்தையினுடைய மொத்த வாழ்க்கையுமே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவது அங்கே படிக்கக்கூடிய செய்தி தான். சமீபமாக ஒரு புத்தகம் படித்தேன், 3 முஜாஹிதீன் என்று சொன்ன ஒரு வரலாறு. அது ஏன் படித்தேன் அப்படிங்கிறது, வேற ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்போ தேவை ஏற்படுத்தி லியோ டால்ஸ்டாய் இருந்தேன், ஹாஜி முராத் என்று சொல்லுகிற ஒரு தமிழ் நாவல் கல்லூரியில் இருந்துச்சு எடுத்து படிச்சுருந்தேன். லியோ டால்ஸ்டாய் இவருக்கெல்லாம் அவரை பற்றி தெரிஞ்சிருக்கு, மிகப்பெரிய நாவலிஸ்ட். அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்காகவே அதை எடுத்து படித்தா அவர் ஒரு மாதிரி எழுதியிருக்கார். ரஷ்யாவினுடைய அங்கே நடந்த யுத்தம், சுதந்திர போராட்டத்துக்காக வேண்டி அங்கே மேற்கொண்ட யுத்தத்தை பற்றி அவர் எழுதி கொண்டே வருகிறார். அதில் ஒரு இயக்கம் சார்ந்த ஒரு செய்தி எழுதுகிறார். அப்போ அதற்காக வேண்டி இன்னொரு புத்தகத்தை தேடி எடுத்து முதல்ல அதை என்னென்னு படிச்சுப்போம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த புத்தகம். அப்போ அங்கே நடந்த அந்த போராட்டத்தில் சில சூஃபிகள் சில ஷேக்குமார்கள் அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கிறாங்க. அதில் இமாம் ஷாமில் அப்படிங்கக்கூடியவர் ஒரு முக்கியமானவர். அவர் நக்ஷபர்தி சில்சிலாவை பின்பற்றக்கூடியவர். இமாம் ஷாம் உலகத்தில் எத்தனையோ பேரை பற்றி வரலாறுகள் தெரியுது இஸ்லாமியர்களுக்கு, ஆனால் எத்தனையோ பேரை பற்றி நமக்கு சுத்தமாக என்னன்னே தெரியாது. அதில் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரஷ்யாவில் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தி இந்த நம்முடைய பூமியை விடக்கூடாது சுதந்திர போராட்டத்திற்கு இஸ்லாமியர்களாக நின்றது அந்த இமாம் ஷாமி அப்படின்றோம். தன்னுடைய கடைசி நேரம் வரை யாருக்கு அடிமணித்து கொடுக்கல. அந்த இமாம் ஷாமில் தனக்காக வேண்டியும் அந்த நாட்டுக்காக வேண்டியும் அவர் கொடுத்த தியாகங்கள் இருக்கிறது மிகப்பெருசு. ஆனால் அதுக்கு எதிராக அந்த அரசு கொடுத்த அந்த தியாகத்தை அந்த புத்தகத்தில் ஒருத்தர் சொல்லும் போது அதனுடைய மினிஸ்டர் சொல்கிறார், இந்த ஒரு சிறிய கூட்டம் குட்டா பயலுக்கு தாடியை தொப்பி வச்சுக்கிட்டு சட்டையை போட்டுக்கிட்டு இவங்களை அழிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தின இந்த ஆயுதங்கள் இந்த பொருளாதாரத்தையும் கொண்டு போய் இன்னொரு இடத்துல நம்ம சேமிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் உலகத்தின் கிட்டத்தட்ட கால்வாசி பகுதியை நாம் பிடித்திருக்கோம். ஆனால் இன்னைக்கு வேறு நடக்க இல்லை, வேறு நடக்க அதாவது அதில் அந்த வரலாறு எழுதிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் தனக்காக வேண்டியும் தன்னுடைய சகாக்களுக்காக வேண்டியும் தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் ஒப்படைக்கிறார். வினை கீதியா இதில் வருது, தன்னுடைய சொந்த பிள்ளையை வினை கீதியாக கொண்டு போய் ரஷ்யரிடத்துல ஒப்படைத்து இவரை வச்சுக்கோங்க இவங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிர் தன்னுடைய சமூகத்திற்காக வேண்டி ஒப்படைத்த பிள்ளை சிறுவயிலே ஒப்படைக்கப்படுகிறது. அந்த பிள்ளையை திரும்ப எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி 25-30 ஆண்டு காலம் அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் வருது பிள்ளையை திரும்ப எடுக்கிறார். அப்போ நினைத்தால் ஆஹா இந்த பிள்ளையை நான் கொண்டு போய் ஏவிட்டேன். ஏன் அப்படின்னா அந்த மகன் வந்து வாப்பாட்ட சொல்கிறார், நீ ஏன் போராடுறீங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, நீ அவங்களுக்கு போயிருங்க. அது இமாம் ஷாமிலுடைய பிள்ளையாக இருந்தாலும் எங்கே வளர்ந்ததோ அதுதான் இருக்கும் சிந்தனை. நம்ம பெரிய அவுளியாவே கிராமமா இருக்கலாம், படிக்கிற புள்ள எங்க இருக்கோ அதுதான் அந்த சிந்தனையில வளர்ந்துகிட்டே இருக்கு. இம்பாக்ட், அதனாலதான் நல்லா சொல்றான் வேலிடேஷன். நீ எந்த எந்த செய்தியை எங்கிருந்து எடுக்கிறீர்களோ முதல்ல சிந்திக்கணும். இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சொல்லப்பட்ட முதல் செய்தியை சிந்தியுங்கள், படியுங்கள். இன்னைக்கு நம்மளை தவிர நீங்க என்ன உலகத்தில் படிக்கலாம், நம்ம மட்டும்தான் படிக்காத அது. திரும்ப திரும்ப குர்ஆன் வாசிப்பதற்கென்றே இறக்கப்பட்ட அல்லாஹ் சொன்னா வாசிக்கிறது தான் நம்ம வேலை அப்படின்னு சொன்ன பின்னாடி வாசிக்காத ஒரு சமூகம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில் பார்த்தேன், அரபு சமூகத்தில் ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக 4 பக்கம்தான் படிக்கலாம். மொத்த அரபு சொசைட்டி எடுத்து பார்த்தா 4 பேஜ் தான் ஒருத்தன் படிக்கலாம், ஆனால் அமெரிக்கன் சொசைட்டியில் 7 புத்தகம் படிக்கிறாங்க. ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் படித்தேன், அதுக்காக எப்படி பாருங்க அங்கே இது அல்லாஹ் சொன்ன வார்த்தையை எவன் கேட்கலாம், அவன் எந்த புத்தகத்தையும் படிக்கிறது சார். அந்த படிப்பு என்ற சிந்தனையே சுத்தமாக நம்மளை விட்டு போனது இந்த சமூகத்திற்கு தான் நடக்குது. நல்லா சொல்றான் குரானை இறக்குறதே வாசிக்கிறதுக்கா வேண்டி. வாசிக்கிறதுனா என்ன, சும்மா மேம்போக்கான புல்லு மெய்வதல்ல, ஆழமான வாசி, ஆழமான வாசி. அதனால தான் நான் இங்கே வரவங்களுக்கு சொல்றேன், அல்லாஹ் வந்து யூ பீப்புள் பிளஸ்ட், ஐ எம் ஆல்சோ பிளஸ்ட், உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் இங்கே என்னை கொண்டு வச்சிருக்கான். என்ன இந்த வார்த்தைகளை சொல்ல வச்சிருக்கான், மொத்தமாக 25 கிதாப் படிச்சுட்டு வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் அப்படியே ஜூஸாக பிடிச்சி கையில் கொடுத்துட்டு போயிடுறேன். நீங்கள் அந்த 25 புக்கை கொடுத்துருக்கிற எப்படின்னா ஒருத்தருக்கு எவ்வளோ நேரம் தரிசுமா படிக்கிறது ஈஸி, அது சும்மா மலிவு விலை மதிப்பில் 110 ரூபாய்க்கு போடுறான். அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயத்தின் ஜூஸ் சாராம்சம் அதை எப்படி பெருமானார் விளங்கினாங்க, சகாபாக்கள் எப்படி விளங்கினாங்க, இது எந்த செயின்ல அப்படி வருது. அப்ப அல்லாஹ் சொல்றான் இந்த ஆயத்தின் மூலமாக நான் வேலிடேட் பண்றேன் ஆஸ் அத்தாரிட்டி. நம்ம அன்னைக்கு சொல்லும்போது சொன்னோம் அல்லாஹ் பேசக்கூடிய செய்திகள் எல்லாமே அவன் ஸ்தானத்துல இருந்தா பேசுவான், அத்தாரிட்டி. நான் தான் ஆளுமை மிக்கவன், நான் சொல்லக்கூடியதற்கு முழு தகுதி உள்ளவன். ஈவன் நபி, நபியாக இருந்தாலும் என்னுடைய அடிமை, எனக்கு அவர் அடிமலாம், நான் ரஹ் அப்படிதான் அல்லாஹ் பேசுவான். அதே துணியில் அல்லாஹ் பேசுகிறான், இன்னக்கல் அமினல் முர்சலின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், இன்னக்கல் அமினல் முர்சலின் அலா சிராத்தி முஸ்தகீம் தன்ஸீலல் அஸீஸிர் ரஹீம். அல்லாஹு தஆலா நீங்கள் வந்து அந்த வேதத்தை நாம் இறக்கி வைத்தோம் அஸீஸாகவும் ரஹீமாகவும். அதுக்கு நம்ம சொல்லிட்டோம் வேலிடேஷன், அல்லாஹு தஆலா அதை இந்த வேதத்தை பற்றி அவனே சொல்கிறான். இப்போ இதில் முக்கியமான விஷயம் 2 விஷயம் சொன்னோம், கருத்தும் சரியாக இருக்கணும், கருத்தை கொடுப்பவரும் சரியாக இருக்கணும். இந்த 2 செய்தியும் எங்கே சேருகிறதோ அங்கதான் செய்தி ஒழுங்காக வரும். அந்த இதில் கொஞ்சம் அது மாறுபட்டுச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும், எல்லாமே கொலாப்ஸாக ஆகிடும். இதுக்கு இன்னைக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு உள்ள அந்த வாட்ஸ்அப், இன்னைக்கு உள்ள ஃபேஸ்புக், இன்னைக்கு உள்ள மற்ற மீடியா இதெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், நமக்கு வருகிற செய்தியை நாம் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம், ரியாக்ட் பண்ணுறோம் தெரியாது. ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது ஃபைஜாவுக்கும் ஃபேசிக்கும் பின்னால் பத்தையணும். அல்லாஹ் டெல்ஸ் அபவுட் வாட்ஸ்அப் பிஃபோர் 1500 இயர்ஸ் முன்னாடி, பேக் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அல்லாஹ் தால வாட்ஸ்அப் பற்றி குரானில் தெளிவாக சொல்கிறான். இஸ்லாமிய சமூகத்தில் தன்னுடைய குழந்தையாக இருந்தால், தானாக இருந்தால் நம்மளை நம்மளே வேலிடேட் பண்ணுங்கிறது முக்கியமான என்னை நானே பரிசோதிக்க வேண்டும். நான் எழுதி இருக்கேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கம்பெனி உட்கார்ந்து தன்னைத்தானே யோசிக்கலாம், காசு சம்பாதிக்கிறதுக்கு. இவ்வளவு பெரிய மனிதர்களாக இருக்கிறன்னா ஒரு வருஷ காலத்துல இடத்துல ஏற்பட்ட மாற்றம் என்ன, என்ன மாறி இருக்கு? இல்ல அப்படியே இருக்கேன். 25 வருஷமா மொதல் தக்பீரோட தொழுவேன், ஆனா சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாது. தொழுதுக்கு பிரயோஜனம் உண்டு. அந்த லெட்டை முழுங்கினாமா இருக்கு. நல்ல சொல்லணும்னா ஒருத்தர் அல்வா கொடுக்குறாரு, அல்வா வாயை திறந்து தப்பு உள்ள போட்டுறாரு, அதனால என்ன லெட்டை நல்லா எடுத்து வாயை கொடுக்குறது தப்பு போடுறாரு. அந்த லெட்டை எப்படி ஜாக்கிரமா போட்டு வாயில வைக்கிறாரு அப்படியே டேஸ்ட். சூரத்தில் பாத்தியாவுக்கு அர்த்தம் 2வது வருஷம் தெரியுது, 3வது வருஷம் மீதி தொழுது 28 வருஷமா அந்த சூரத்தில் பாத்தியா அவர் நினைச்சு நினைச்சு அவர் தொழுது போடுறாங்க. அப்ப இந்த இடத்துல ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னைத்தான் வருஷத்துக்கு ஒருத்தர் இல்லை, டெய்லி வேண்டக் பண்ணணும், டெய்லி உங்களை பாருங்கலாம் சொல்லுகிறாங்க. சொல்லிட்டு கடைசியாக இந்த வருஷத்துல சொல்றாங்க, இது எதுக்காக அப்படி தெரியுமா இறக்குனேன், ஒரு விஷன் நல்லா சொல்றேன். இன்னைக்கு எல்லா கம்பெனிக்கும் போனாலும் ஒரு லேகோ வெளியே வந்து லோகோ போட்டு வெளியே ஒன்று வச்சுருக்கான், விஷன் மிஷன் ஆப்ஜெக்ட் எல்லா இடத்துலையும் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு. வாட் இஸ் த விஷன், இதனுடைய நோக்கம் என்ன? இவ்வளவு நான் குரானை இறக்குவது, நபியை கொண்டு வர்றது, இதுக்கெல்லாம் வாட் இஸ் த காஸ் நல்லா கேட்கலாம். எதுக்காக வேண்டி இவ்வளோ பெரிய வேலை நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரே வார்த்தையில் லித்துஸ்ரஹும் அந்த ஆளுகளுக்கு போய் உண்மை நிலைமையை சொல்லி எச்சரிக்கிறதுக்காக வேண்டி லித்துஸ்ரஹும் அற்புதமான வார்த்தை. அப்ப மொத்த குரானுடைய மொத்த நபி அனுப்பினதுடைய எல்லாத்துடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னான், அதனுடைய விஷன் என்ன அப்படின்னு கேட்டான். லித்துன்ஸர் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எந்த நேரம் என்றாலும் மறதியிலே ஆகலாம், நபியே நீங்க இருக்கிற வரையும் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், நீங்க சொல்லி முடிச்சதுக்கு பின்னாடி நீங்க கொடுத்துட்டு வந்த வேலை அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். லித்துன்ஸர் லித்துன்ஸர் அப்போ உங்க நல்லா சொல்லுங்க ஏன் அப்படின்னு கேட்டால், இயற்கையிலே மனிதனுடைய சிந்தனை இருக்கிறது. இன்னைக்கு கூட பாடம் எடுக்கும்போது காரணம் இருக்கிறார், 20 நிமிஷத்துக்கு மேலே ஒரே விஷயத்தில் யாராலையும் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தெரியும், ஒன்லி 20 மினிட்ஸ் ஒரே விஷயத்தை கேட்டுக்கலாம், 20வது நிமிஷம் கட்டாயிரம் அவ்வளோதான் மூளை கெப்பாசிட்டி. அடுத்ததுக்கு போயிடும் சிந்தனை. முன்னாடி இந்த ரேடியோவில் வந்து செய்தி கொடுத்துருப்பான், இப்போ தானே டிவி அது இதெல்லாம் வந்துருச்சு, முன்னாடி ரேடியோவில் செய்தி கொடுத்து வாய்ச்சிக்கிட்டே இருக்கிறவங்க திடீர்னு நிப்பாட்டி சொல்லுவான், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கையுமா. இன்னைக்கு ரொம்ப நாளாக இது வேணும். அப்புறம் தான் எங்கள் வாப்பாட்ட கேட்டவன வாப்பா சொன்னா அதுக்குள்ளே மறந்துடுவாயுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவனை கூப்பிடுறேன். முன்னாடியிலேருந்து ஒரு பாதி தூரம் வரதுக்குள்ள அது போயிடுவான் வேற எங்கேயாவது, டக் டக்கு தட்டி விட்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணி தான். அப்போ அதுவே அப்படி அப்படின்னு சொன்னால் இவனே மனிதனை தரம் பிரித்து பார்க்கிற போது, நாடியை பிரித்து பார்க்கிற போது பட்டச்சரப்பு சாமான்யமாக இருக்கிறது. இன்சார் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு எச்சரிக்கை என்ற அர்த்தம், எச்சரிக்கை. இன்சார் லிதுன்ஸிர கௌமன் நீங்கள் ஒரு கூட்டத்தை எச்சரிப்பதற்காக வேண்டி, மா உன்ஸிர அலாஹும் அவர்களுக்கு முன்னோர்கள் எச்சரிக்கப்படவில்லை, வஹும் ஃபஹும் காஃபிலூன் அவர்களோ மறதியிலே இருக்கிறார்கள் அப்படின்னு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதில் அந்த இன்சார் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை எடுத்து நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் சமகால அறிஞர்கள் அப்படி பிச்சு ஜூஸ் மாதிரி போடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பஹ்பா சுஹைலி என்று சொல்லுகிற மிகப்பெரிய அறிஞர் மூத்தாயிரர், அல்லாஹ் அவருடைய கபுரை சுவனத்தினுடைய பூஞ்சோலைகளால் நிரப்ப வேண்டும், மிகப்பெரிய தஃப்ஸீர் எழுதியிருக்கார் பஹ்பா சுஹைலி. வெளிநாடுகளெல்லாம் அவருடைய அந்த கருத்து மிக பெரிய ஒரு ஒரு பர்சனாலிட்டி. அவர் வஹ்பா ஸுஹைமி அவருடைய தஃப்சீர்கள் கூட உண்டு. இதில் சில முஃபஸ்ஸிரீன்கள் எழுதும்போது எழுதினாங்க, இன்தார் என்பது எப்போதும் வரும், ஒரு மனிதனுக்கு எச்சரிக்கை என்பது எப்போதும் வரும். எப்பெல்லாம் எச்சரிக்கை பண்ணுவான், எப்பெல்லாம் ஒரு மனுஷனை பார்த்து எச்சரிக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பையன் இருந்துட்டாரு, சைக்கிளில் போறாரு, ஆக்சிடென்ட் ஆகிட்டார், எங்கேயாவது போய் இடிச்சிட்டார், கீழே விழுந்துட்டாரு. அப்புறம் அந்த எச்சரிக்கை மரியாதை யாராவது சொல்லுவாங்க? எச்சரிக்கை என்பது முன்னாடி சொல்றது, எந்த செயலும் நடப்பதற்கு முன்னாடி அவர் அதற்காக வேண்டி எஜுகேட் பண்றது தான் எச்சரிக்கை. அப்ப இந்த செயல் இப்படி நடக்கும், நீ ரோட்ல வண்டி ஓட்டினா இப்படி எல்லாம் ஆபத்துகள் வரலாம், பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல், ஒழுங்கா நடக்கும் அப்படின்னு சொல்றதுதான் எச்சரிக்கை. அதனால அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை எச்சரிப்பதற்காக வேண்டி ஏன் அப்படின்னா உங்களுடைய அந்த கடைசி கால வாழ்க்கை இருக்கிறது என்ன ஆகும் தெரியாது. நீ அப்படியே இந்த உலகத்தை பார்த்த உடனே ஆஹாஹா இதுதான் உங்களுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க இருந்துடலாம். இது ஒரு நிமிட வாழ்க்கை. மௌத்தான உடனே எழுப்பி விட்டு அங்க கேட்க முடியும், எந்திரிப்பா எந்திரிப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ணிருக்கு, நீங்க எவ்வளவு நாள் இருந்தீங்க? ஒரு நாள் குரான் நல்லா சொல்றேன். எத்தனை நாள் அங்கே இருந்தீங்க உலகத்தில் அப்படின்னு கேட்டால் அந்த மனுஷன் எல்லாரும் அப்படிலாம் சேர்ந்து சொல்லுவோம், ஒரு நாள் இருந்தேன், இல்லை ஒரு அரை நாள் இருந்தேன், அவ்வளோதான். மூத்து கபரனுடைய வாழ்க்கையே மனுஷனுக்கு அப்படி தெரியுது, நம்ம வாழ்ந்த 80 வருஷ காலம் உண்டு, இன்னும் அங்கிட்டு உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் அது நரகமோ அது சொர்க்கமோ அது நீண்ட வாழ்க்கை எல்லாம் சொன்னான், அதுக்கு எண்ட்லெஸ் லைஃப், எண்ட்லெஸ் முடிவு இல்லாத வாழ்க்கை, அப்படியே போயிட்டே இருக்கிறக்கூடிய ஒரு வாழ்க்கை. இல்லை சொன்னால் ஏன் இந்த வார்த்தையை அல்லாஹ்வுத்தால இறக்கவில்லை? ஒரு முஃபஸ்ஸிர் எழுதும் போது இது விளக்கம் எழுதியிருக்காரு. உண்மையிலே அந்த வார்த்தையை பார்த்து பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். இருந்தார் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி உண்டான அந்த ஞானங்கள் இப்போ இந்தமாதிரிலாம் உள்ளே இருக்கும். உதாரணத்துக்கு வெளியே ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா நம்ம உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியுமானா தெரியாது, நம்ம எல்லாமே எல்லாம் இருக்கும். அப்போ என்ன செய்யணும்னா வெளியேருந்து ஒருத்தர் வரணும், வந்து சொல்லணும், எப்பா இப்படி நடந்துச்சுடா வெளியே இருந்து நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு முன்னுண்டான கடந்து போன அத்தனை கூட்டத்தார்களையும் நான் பார்த்திருக்கிறேன். அவன் இந்த உலகத்துல வாழ்ந்து முடிச்சுட்டு கடைசி நேரத்துல என்ன பாடுபட்டு இருக்கான், திரும்ப இந்த வாழ்க்கை வருமானு ஆசைப்பட்டிருக்கான், கிடைக்காது. ரெண்டாவது சொல்றாரு அல்ல, திரும்ப அதே வசனத்துல லித்துங்கிறார், இது தன்சில் அசீஸ், அசீஸ் யார் சொன்னா கேட்போம், அசீஸ் அசீஸ்னா என்ன, அத்தாரிட்டி, பொறுப்புள்ளவர், அவர் தான் எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடியவர், அனைத்தையும் கடத்துவர், அத்தாரிட்டி. ஒரு வார்த்தையில் சொல்றோம், இங்கிருந்து வெளியே போறோம், யாராவது ஏதாவது ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா யார் சொன்னா கேட்போம், சாதாரண ஒருத்தர் போறவர் சொல்றார் போயா அப்படின்னு. ஆனா இந்த இது பாஸ் சேர்ந்து வருது இந்த வார்த்தை, அதே விஷயத்தை அங்கே பேச முடியாது. நம்ம வீட்டில் பிள்ளைகிட்ட மனைவிகிட்ட பேசுறத நமக்கு மேலே இருக்க பாஸ் அதே சீட்டி நம்மள்கிட்ட சொல்கிற முடியாது, சொல்ல முடியாது. ஏன் சொன்ன அவ்வளோ நான் சீட்டு கிடைக்கும். இது ஒரு ரெண்டாவது இங்கேருந்து வெளியே போகிற பார்த்த மழை வர்ற மாதிரி இருக்கேங்க அப்படின்னா, அப்படிங்களா, அப்படி ஒன்றும் நமக்கு தெரியலையேங்க அப்படின்னு ஒரு சொல்கிறாரு. அங்கேயே பேசிட்டே இருக்குது, அப்படி ஒன்றும் தெரியலையேங்க. வீட்டுக்கு போனவங்க செய்தியை போட்டவங்க அங்கே அந்த செய்தியில் அவர் சொல்கிறார், இதே மாதிரி இன்றைக்கு வெயில் வெப்பம் கடுமையாக இருப்பதால் மழை வரும், ஓஹோ வரும், அவருக்கு போய் அதெல்லாம் வராது யாராவது சொல்ல முடியுமா, ஏன் இஸ் த அத்தாரிட்டி, அது வரும் வராதுங்கிறது அடுத்த பிரச்சனை. அவன் தான் அந்த செயற்கை போல வச்சு அவன் பார்க்கறதுக்கு அவனுடைய தமிழகத்தினுடைய அத்தாரிட்டி அவன் அவன் சொல்கிறான், ஒன்றுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த வேதத்தை குறித்தல்ல சொல்கிறான், இந்த வேதத்துக்கு நான் தான் அத்தாரிட்டி, நான் தான் சொல்ல முடியும் உங்களுக்கு, எச்சரிக்கையாக இருங்க பின்னாடி ஒரு நாள். ஒன்னாவது அவுட் சைடுல இருந்து வரணும், ரெண்டாவது ஆழ்வு எல்லாத்தையும் தாண்டினவனா இருக்கணும், மூணாவது அல்லாஹ் சொன்னா அதாவது தன்சீல் அசீஸ் ரஹீம், அசீஸர் ரஹீம்,
அது ரஹ்மத் நிறைந்ததாக. மூணாவது,
யார் எச்சரிப்பாங்க, யார் எச்சரிப்பாங்க?
பார்வதிக்கு போகிறோம், ஒரு பையன் குறுக்க வர்றாரு, என்ன வீட்டில் சொல்லிட்டு வந்தியா,
ஏன் காரில் ஏன் விடுது,
இன்னொரு காரில் விடுது,
சொல்லுவான்.
அது பையனாக இருப்பான், சின்ன பிள்ளையாக இருக்கும், சைக்கிளில் தெரியாமல் இருக்குது,
இல்லை கொடுத்தேன்,
நம்ம காலேஜ் பையன் பைக்கில் போகிறேன் வர்றேன்,
ஏன்டா ஏன் காரில் வந்து விடுது, இன்னொரு காரில் விடுறாங்க, வீட்டில் சொல்லிட்டு விடுறான்.
பெற்றவன் என்ன சொல்லுவான், அவனை பெத்த தாயை நினைக்கிறான்,
அதே என்னடா இப்படி போகிறான்,
உச்ச நேரம்
என்ன நடந்துருக்கும்,
வீட்டை விட்டு பையன் பைக் எடுக்கும்போது
அப்பா ரோட்ல எல்லாரும் ஒரு மாதிரி போறான்,
இவனே ஒரு மாதிரி போவான் அந்த பையன். ஆனாலும் அந்த வார்த்தை அந்த அம்மாவை எது சொல்ல வைக்குது,
அன்கண்டிஷனல் லவ்.
அல்லாஹ் சொல்றான்,
அன்கண்டிஷனல் லவ், என் படைப்பின் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய அளவிட முடியாத பிரியத்தின் வெளிப்பாடு. நான் சொல்லுகிறேன், பீ கேர்ஃபுல், பீ கான்ஷியஸ்.
எப்படி பார்க்கும்போது அந்த ஆயத்துக்கு அவர் எடுத்து அதை பார்க்க வந்தேன், அப்படியே உட்காந்து பீடு
எந்த மாதிரி
அவனுடைய
துபாயில் சொல்லும்போது சொல்லுவேன்,
ஒரு ஆயத்தை நம்ம படிச்சுட்டு போனாலும் அதனுடைய வீரியம்,
அதனுடைய அந்த
அந்த ஒளி, அது நம்ம மனதிற்கு ஒரு வாரத்துக்கு இருக்கும், அப்படியே நிற்கும்,
ஒரு வாரம் ஒளியே ஆயத்தம்
அப்படியே நம்மளை இடுக்க விடாமல் ஏதோ ஒரு மனசில் பண்ணிட்டு நீ அடுத்த வாரம் எப்போ வரும், கேட்குறவங்க வரலாம்,
சொல்ற எனக்கு
நீ அடுத்த வாரம் எப்போ வரும், அந்த தஃப்சீர் மஜ்லிஸுக்கு எப்போ போகும். நான் அடிக்கடி சொல்வது போன்று காஃபிர்களையே கொடை நடுங்க வைத்தது, அல்லாஹ்வை மறுத்தான், நபியை மறுத்தான், எல்லாத்தையும் மறுத்தான், ஒளிஞ்சு வந்து கேட்டான், என்ன சூப்பரியா அப்படின்னு சொல்லிட்டான். நாம் அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறோம், நபியை ஏற்றிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய வேதத்தை டேஸ்ட் மட்டும் புரியவில்லை, ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாம சொல்லுகிறார்,
நம்ம வேஸ்டான இடத்துல இதுக்குள்ள ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு.
அப்ப சொல்லிட்டு
சொல்லலாம், இதுக்கு விளக்கம் எழுதும் போது முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள்,
கௌமன் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறார், அல் குர்ஆன் என்று சொன்னார். இந்த இடத்துல ஏ கௌம், கௌம் என்று சொன்னால்
அது பொதுப்படையான ஒரு அர்த்தத்தை குறிப்பதற்காக வேண்டி வரும். ஏனெனில்
ஏதோ ஒரு கூட்டம்,
ஏதோ ஒரு கூட்டத்தை எச்சரிப்பதற்காக வேண்டி உங்களை நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்றான்.
ஆனால் இந்த வேதம் எப்போது இறங்கியது, யாருக்கு இறங்கியது அப்படிங்கக்கூடிய அறிவு இல்லாமல் வேதத்தை ரசூலையும் பார்த்தா நமக்கு புரியவே முடியாது. இந்த வேதம் எதற்காக வேண்டி இறங்கியது,
யாருக்காக வேண்டி இறங்கியது பார்த்தா புரியவே முடியாது.
நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இன்னைக்கு நடக்கிற எல்லா பாம்பளாஸ், இன்னைக்கு நடக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எதையுமே ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நபி இப்ராஹிமினுடைய வாழ்க்கையை புரிஞ்சால் மட்டும்தான் புரிய முடியும். நபி இப்ராஹிமினுடைய போல் ஹிஸ்டரி யாருக்கு புரியலையோ அல்லது யார் படிக்கலையோ அவருக்கு இன்னைக்கு நடக்கிற எதுவுமே கிடையாது. சும்மா சொல்லலாம், தே மே ஹேவ் இன்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், இங்கே நாலு பேர் போய் நாங்கள் ரெண்டு குண்டு வெடிச்சிருச்சு, இங்கே ரெண்டு கட்டடம் உடைச்சு, இப்படி வேண்டாம் சொல்லாமல் ஒழிஞ்சு, இந்த திரை விளவுக்கு பின்னால் என்ன நடந்துருக்கு கிடையாது. இவரும் வந்து ஒரு மாட்டு மத சகோதரர் மாதிரி பேசுவார், என்னையா பாயெல்லாம் அடிச்சுட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் அதை ஃபுல்லாக கிராஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் யூ ஹேவ் டு நோ த ஹோல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இப்ராஹிம் எல்லாம். அப்படி வந்து அட்டு பேர் அலச ஆணி வேறு அலசப்பட்ட வாழ்க்கை, வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் இப்ராஹிம் வயசில் பற்றி நெருப்பில் போட்டாங்க, ஆடு அறுத்தாங்க, இப்ராஹிம் அந்த வாழ்க்கையை இல்லை, இது செயின் லைஃப் நல்லா சொல்கிறாங்கல்ல, ஒத்தவை அப்படின்ல. ஏன்னு கேட்டால் நமக்கும் இந்த காலத்திற்கும் இப்ராஹிம் வயசுனாங்க ரொம்ப தொடர்பு உண்டு, அறுக்க முடியாத ஒரு செயல். திரும்ப திரும்ப உம்மத்தை நீங்க தசமத்தில் உட்கார்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுங்க,
இந்த ரிலேஷனை வச்சு தான் நம்ம வெளி உலக வாழ்க்கை இஸ்லாமியர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இதை படித்தா மட்டும்தான் வளரும். இன்றைக்கு படிப்பது இஸ்லாமியர்கள் மீது மேண்டேட்டரி, கடமை. அப்படி படிக்கல நமக்கும் விளங்காது. நம்மளும் என்ன சொல்லுவோம், எல்லாரையும் மாதிரி ஏதோ அடிச்சுட்டுருக்காங்க, ஏதா அங்கே சண்டை போடுறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய செயல் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் தஆலா சாதாரணமாக இந்த உலகத்தை படைக்கவில்லை, எல்லாருக்கும் டெஸ்டிமோனி. நம்ம நினைக்கலாம் அடிக்கலாம் இவன் அடிய, எல்லாருக்குமே டெஸ்டிமோனி ஓடிக்கிட்டே இருக்கு. அவரவருடைய வாழ்க்கையில் அங்கங்கே என்ன நடக்குது அல்லாஹ் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனால தான் இஸ்லாமியர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் என்னைக்கு ஷஹீதா மௌத்தாலும் இது ஒன்றுமே கிடையாது. மௌத்து அல் மௌத்து ஜிஸ்ரும் யூசிலுல் ஹபீப் இல்ல ஹபீப், போய் சேர வேண்டிய இடத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் மௌத்துங்கிறது. இட் இஸ் நாட் செகண்டரி, நமக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டர். இங்கிருந்து அங்கே போய் வாழ போகிறார் அவ்வளோதான். அப்போ புரிஞ்சுக்கிறது இஸ்லாமியர்களுக்கு கடமை. என்ன நடக்குது, வாட் இஸ் கோயிங் ஆன், அப்படி புரியணும் அப்படின்னு சொன்னால் அடிப்படை அறிவு வேணும். அடிப்படை அறிவு இல்லாமல் நம்ம புரியறதுக்கு நுழைஞ்சோம்னா நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம், நிறைய மிஸ்டேக். அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லியிருக்க மாதிரி சொல்கிறாங்க, இதை இன் ஜாகக்கும் ஃபேசிக்கும் இப்படி நபையும் கதை பையனும், எந்த செய்தி வந்தாலும் கூட ஆஸ் எ முஸ்லீம் ஹி ஹேஸ் டு கிளாரிஃபை அண்ட் கன்ஃபார்ம். எந்த விஷயத்தையும் அவர் நல்ல அதை ஆராய்ச்சி முன்னிக்கி ஆராய்ச்சி அவருக்கு புரியும். ஏன்னா புரியக்கூடிய அறிவில் நான் அவருக்கு தந்திருக்கேன் சொல்லிட்டு சொல்கிறான். இன் ஜாகக்கும் ஃபேசிக்கும் இப்படி நபையும் கதை பையனும் அண்ட் டு சீ மு கௌம் அப்படி ஜஹால அப்படி நீங்கள் செய்த அப்படின்னு சொன்னால் யூ மே அல்லாஹ் சொல்கிறான், யூ மே அன்னோன், அன்னோன் மட்டுமில்லை இது யூ மே இல்லிட்ரேட். ஜஹாலத் என்று சொல்ற வார்த்தைக்கு நீங்க முட்டாள்தனமா நடப்பீங்க. நீ புரியாம ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய அடுத்த ஸ்டெப் எப்படி முட்டாள்தனமா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த வச்ச ஸ்டெப்புக்காக வேண்டி பல வருஷம் கவலைப்படுவேன். இந்த சமூகம் பட்டுக்கொண்டு இருக்கிறது இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைக்கிறதுக்கு முன்னாடி எந்த யோசனையும் கிடையாது, எதையோ ஒன்று எவ்வளோ சொன்னாங்கிறதுக்காண்டி ஸ்டெப் எடுத்து வச்சிடலாம். வச்சு குடிச்சுட்டு நல்ல பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு அப்படியே கவலைப்படுறான். அல்லாம ஏன் புரியாது, அல்லாஹ் ஏன் விட்டான், எப்படி விடாம நான் இருப்பான் இல்லை கேட்டான், எப்படி விடாம வைக்கப்பட்ட ஸ்டெப்புகள் எப்படி, என் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வைக்கப்பட்டதா, எந்த அறிவு சொல்லப்பட்டது, முட்டாள்தனமாக நடந்தது நீ, முட்டாள்தனமான காரியங்களை செஞ்சது நீ, அதை அனுபவிக்க வேண்டியது நீ தான். நான் அல்லாஹ்வுடைய ஃபாலோயர், நான் முஹம்மதுடைய ஃபாலோயர், நோ. இந்த உலகத்திற்கு சில நீதிகள் உண்டு, யாராக இருந்தாலும் அதை அனுபவிச்சு ஆகணும். நாம் சொல்ற பாதையை கரெக்டாக நீங்கள் பிடிச்சி போயிருந்தீங்க, இந்த சிக்கல்கள் வந்திருக்காரு, முடிச்சுகள் அமைக்கப்பட்டது நீ படலையே நீ தூங்குற கௌ. அப்ப இந்த இடத்துல கௌபன் என்று சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், என்ன விஷயம், ஒரு கூட்டத்தை. இப்ப முக்கியமான விஷயம், இந்த குர்ஆன் எங்க இறங்குச்சு, அரேபிய தேசத்துல இறங்குச்சு. யாருக்கு இறங்குச்சு, அரபு நாட்டுக்கார குரைஷிகளுக்கு இறங்குச்சு. இப்ப அங்கிருந்து பேசுகிற பெருமானார் இப்படி பேசுறாங்க, நான் ஒரு கூட்டத்தை எச்சரிக்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கேன். முன்னாடி யார் இருக்கா, அரபுகள் இருக்கா, அரபி தெரிஞ்சவங்க அவங்க. இந்த உலகத்திலே மற்ற எல்லாமே வாயில்லாத ஊமைகள், நான் மட்டும் பேசுறவன் அப்படின்னு சொன்னவன் அரபு என்று சொன்னால் நல்ல பேசக்கூடிய, அஜம் என்று சொன்னால் ஊமை. இந்த உலகத்தில் எங்க லாங்குவேஜை தவிர எவன்லாம் பேசுறானோ என்ன ஊமை பேரு பாஷ தெரியாதவன் என்று பெருமை எடுத்துக்கொண்டிருந்த ஒரு கூட்டம். அந்த இடத்துல பெருமானார் வந்து சொல்றாங்க, ஒரு கூட்டத்தை ஒரே வார்த்தையில் தரைக்கு கீழே விட்டுட்டான். கேவலப்படுத்துவது, அது வார்த்தையிலே கேவலப்படுத்துவது. உங்களுக்கு சொல்ல வந்தேன், உங்களை எச்சரிக்கை வந்தேன் அப்படின்னு சொன்னா அவரை வந்து தலைமையில தாங்க பேசுறதுக்கு லாயகம் இல்லை. ஒரு கூட்டத்தை எப்படி சொல்லலாம், அது ஒரு கூட்டம், ஒன்றும் இல்லாத கூட்டம். ஒன்று என்ன வரலாம், நீ அதில் கணக்கே இல்லை அப்படின்னு வரலாம். இன்னொன்று அது ஒரு கூட்டம், அந்த கூட்டம் இருக்கு, அது ஒரு மாதிரியான கூட்டம், அவங்கள எச்சரிக்கிறதுக்காக அப்படி நான் வந்தேன். இதில் ஒவ்வொரு அந்த தலைமுறையும் பனி ஹிஷாம் அவங்க நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்றிருந்தான் ஒவ்வொரு கூட்டத்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் உலகத்தில் இருந்த மற்ற பேரரசுகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிருந்தான். அந்த நேரத்தில் ரோம் குரான் நல்லா ரோமை பற்றி பேசுனா, ரோம் ரோமானிய பேரரசு அந்த நேரத்தில், அதே மாதிரி இன்னும் சில பேரரசுகள் பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சு அவங்க இடத்துல பெரிய கோட்டை கொத்தளங்கள், அவங்க பெரிய நல்ல அந்த நேரத்தில் உள்ள அறிவுகள். பெருமானார் வந்த காலத்தில் சைனா பேப்பர்கள் முடிச்சுட்டான். இதெல்லாம் அந்த நேரத்தில் வந்த வளர்ச்சி எல்லா நாடும். ஆனால் அந்த அரபு நாட்டில் எந்த வளர்ச்சியும் கிடையாது, ஆனால் வாயை விட்டு பேசிக்கிட்டே இருந்தான். சில பேர் அப்படி இருப்பாங்க, நாம் தான் யார் தெரியுமா, இந்த அன்டச்சபிலிட்டி கொள்கை கீழே இருப்பான், படிக்காமல் இருப்பான், இன்னொருத்தர் படிச்சு பேர் அன்டச்சபிள் பேசுகிறானா இல்லையா. நான் நீ என்னதான் கோடி சொல்கிறாருனாலும் நீ இவ்வளோ வேண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் சொல்கிறான் இந்த மனப்பான்மை, இந்த மோசமான ஒரு மனப்பான்மை, அவனை எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஈக்குவலான நல்லா ஒரு வார்த்தையை பாடுறான். ஒன்றும் இல்லையா, ஒரு கூட்டத்தமிழ்ல பேசுறதுனால விளங்கல, இந்த அரபியே ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி யோசிச்சு யோசிச்சு பார்த்து பேசுறேன். குதிரையில தலைக்குள்ள முடிக்கு ஒவ்வொரு முடிக்கும் குதிரையினுடைய முடிப்பு பேர் வச்சிருந்தான். அது இது கவிதைகள்ல வருது, முழு உடம்பினுடைய குதிரையில எத்தனை முடி இருக்கோ அத்தனைக்கும் ஒவ்வொரு பேர் அரபியில. ஆனா கலாச்சார ரீதியான வளர்ச்சி பார்த்தா இல்லை, அங்க ஒண்ணும் கிடையாது. ஆனால் அந்த மண்டல் கணம், அந்த கிரிப் அவங்கள பார்த்து எல்லாம் சொல்கிறான், அது ஒரு கூட்டமையாது, அந்த கூட்டத்தை சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு சொல்கிறான். அவர்களுக்கு முன்னுண்டான கூட்டத்தார்கள் எச்சரிக்கப்படவில்லை. இதில் முஃபஸ்ஸிர்கள் எழுதும்போது ரெண்டு வகையான செய்தியை சொல்லுகிறார்கள். எந்த கூட்டத்தார்கள் எச்சரிக்கப்பட்டார்களோ அவர்களை எச்சரிப்பதற்கு அப்படின்னு ஒரு அதற்கு பொருள் உண்டு. இன்னொரு பொருள், எந்த கூட்டம் எச்சரிக்கப்படவில்லையோ அதுன்னு பொருள் உண்டு. இந்த ரெண்டு பொருளுமே அரபியில் அதற்கு வைக்கிறார்கள். ரெண்டு பொருள், ஒன்றாவது அவங்களுடைய முன்னோர்கள் எச்சரிக்கப்படவே இல்லை அப்படி ஒரு செய்தியையும் சொல்லலாம். இன்னொரு செய்தி, யாரை எச்சரித்தானோ, ரெண்டுமே ஒரே பொருள் தான் அரபி பாஷையில். இதுக்கு பேர் ஒன்றாவது மாலை நாபியா அப்படின்னு சொல்லுவாங்க, நகியுடைய அம்மா. இன்னொன்று மோசூல அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது விச் அப்படிங்கக்கூடிய அந்த பொருளோ. இப்போ இந்த ரெண்டு பொருளை வச்சு முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். எந்த கூட்டம் எச்சரிக்கப்படவில்லையோ அப்படின்னு கேட்டால், பொதுவாக நம்ம போன வாரம் அந்த நபிமார்கள்னா யார், வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் மெசஞ்சர் அண்ட் ப்ராஃபிட், நபிக்கும் ரசூலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன. போன வாரம் பார்த்தோம்ல நபிய குரான், ஒரு 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 நபியினுடைய வரலாற்றை குரான் பார்க்கிற அந்த நான்கு பார்வைகள், போன வாரம் சொன்ன அந்த நான்கு விதங்கள், குரான் எப்படி பார்க்கும், குரான் போடுகிற கண்ணாடி நபிமார்களுடைய விஷயத்தில். அதே மாதிரி ஃபித்ரா, உம்மத்தே ஃபித்ரா அப்படின்னு ஒன்று இருக்கு, அஸ்ரே ஃபித்ரா அப்படின்னு எழுதுறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு நபிக்கும் இன்னொரு நபிக்கும் இடையிலே உள்ள காலம், ஒரு நபிக்கும் இன்னொரு நபிக்கும் இடையிலே உள்ள காலம். சில நபிக்கும் இன்னொரு நபிக்கு இடையிலே உள்ள காலம் ரொம்ப நீண்டதாக இருக்கலாம், சில நபிமார்களுக்கு ரொம்ப குறுகியதாக இருக்கலாம், இல்லை ஒரே காலத்திலே பல நபிமார்களும் இருக்கலாம் அப்படியும் வருது. ஒரே காலம் ரெண்டு மூணு பேரும் இருப்பாங்க, அல்லது ஒரு நபிக்கும் இன்னொரு நபிக்கும் இடைவெளி கூடவும் இருக்கலாம். இந்த காலத்துக்கு பேர் சித்திரத் அப்படின்னு சொல்லுவாங்க. இடையில நபிமார்கள் இருக்க மாட்டாங்க, அவங்களை எச்சரிக்கிறதுக்கு அல்லாமல் தர ஆளுகளை அனுப்பிக்கிட்டே இருப்பான். அந்த இடைப்பட்ட காலத்துக்கு பேர் சித்தா. அரபு தேசத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முத முதல்ல வந்தாங்க. நம்ம அந்த கஅபா புனர் நிர்மாணம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், முன்னாடி சூரத்துல் பக்ராவினுடைய விளக்க உடையில அந்த கஅபாவை திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, திரும்ப அதை கட்டி எழுப்புனாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் கூட இருந்தாங்க. இது எங்கே நடக்குதுன்னா, நபி எங்கே வர்றாங்களோ அந்த ஊரில் நடக்குது. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னாடி எந்த நபியும் அரபு நாட்டில் வரவே இல்லை, வந்ததெல்லாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மூலம் வேறு பகுதியில் தான் வந்துட்டு இருந்தாங்க. அந்த ஃபலஸ்தீனுடைய அந்த பெல்ட், அந்த பெல்ட்டில் தான் எல்லா நபிமார்களும், அந்த ஃபலஸ்தீன், ஈஜிப்ட், ஏஷ்ரா, எகிப்து, இந்த பகுதியில் தான் மொத்த நபிமார்களும் வந்தது. இந்த அரபு தேசத்தில் மக்கா மக்காவை சுற்றி உண்டான அந்த பகுதிகளில் யாருமே வரலை. இப்ராஹிம் இஸ்மாயிலோட அந்த அந்த செயின் அப்படி கட்டாயிடுச்சு. அதனால அல்லாஹு சொல்லுகிறான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னாடி எந்த நபியுமே வரல அப்படிங்கக்கூடியது கேட்டது. இப்போ இந்த இடத்துல ஒரு செய்தி பார்க்கணும். அப்போ எந்தெந்த நபிமார்கள் எவ்வளவு கால இடைவெளியில் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹதீஸ்களுடைய ஒளியில் ஆராய்ச்சோம் அப்படின்னு சொன்ன, கிட்டத்தட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும்
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பத்து குரூன் அப்படின்னு வருது. ஒரு கர்ண் அப்படிங்கிறது ஏஜஸ், ஹண்ட்ரட் இயர்ஸ், நூறு ஆண்டு காலம். பத்து குரூனுக்கு அப்புறம்னா, பத்து கர்ணுக்கு அப்புறம்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகமே முழுசாக அழிக்கப்பட்டு எல்லா வெள்ளப்பறையில் வந்து உலகம் முழுசாக டெமாலிஷ் ஆகி சுத்தப்படுத்தப்பட்டு அந்த குஃப்ரெல்லாம் போனதற்கு பின்னாடி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் கொஞ்சம் காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்து அதுக்கு அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றதுக்கும் அதுக்கும் இடைப்பட்ட காலம் பத்து கர்ண் அப்படின்னு வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடையிலே பத்து கர்ண் அப்படின்னு வருது, பத்து செஞ்சுரிஸ். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடைப்பட்ட காலம் 1700 வருஷம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் ஒன்றாவது ஒரு கூட்டம் ஜூஸுக்கு வந்தவங்க, இன்னொரு கூட்டம் யகூதிகளுக்கு, இது நசரானிகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு வந்தவர்கள். ஒரு நபி யகூதிக்கு வந்தவங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் இடைப்பட்ட காலம், தௌராத்துக்கும் இஞ்சீலுக்கும் இடைப்பட்ட காலம் 1700 ஆண்டுகள். கடைசியாக பெருமானாருக்கு முன்னாடி வந்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம், கடைசியாக அவங்க தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 600 வருஷத்துக்கு பின்னாடி தான் வந்தாங்க. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் உள்ள காலம் 600 ஆண்டுகள். இந்த காலத்திற்கு அஸ்ர ஃபித்ரா என்று சொல்லப்படுகிறது, ஃபித்ரத்தினுடைய காலம். அந்த காலத்தில் அவர்களுடைய முன் நபிமார்கள் எந்த வழியிலே வாழ்ந்தார்களோ அந்த வழியிலே பின்பற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஃபித்ரத்தினுடைய காலம். ஏன் அப்படின்னு சொன்னால் இதற்கு முஃபஸ்ஸிரீன் சில விளக்கப்படுத்தும் போது இருக்கிறாங்க, அப்போ நபிமார்களே வராமல் இருக்கக்கூடிய காலம் உண்டா? ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், எந்த பகுதியிலையும் உலகத்தில் நாம் நபியை அனுப்பாமல் இருந்தது. இந்தியாவுக்கு நபிமார்கள் வந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே போன தடவை சொன்ன மாதிரி 1,24,000 நபிமார்கள், பேரே தெரியாது, 313 ரசூல்மார்கள். அதில் அவங்க எல்லாம் வந்து தாவத்திற்காக வேண்டி பொறுப்பு சாட்டப்பட்டவர்கள். எத்தனை பேர் எந்தெந்த ஊரில் வந்தாங்க தெரியாது, எங்கெங்கே வந்திருக்கோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், யார் அல்லாஹ்வினால் நபியாக அனுப்பப்பட்டார்களோ அந்த 1,24,000 பேரையும் நான் நம்புகிறேன். யார் 313 ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டார்களோ அவர்களையும் நான் நம்புகிறேன். இதுதான் இஸ்லாமியனுடைய கொள்கை, இதுதான் இஸ்லாமியனுடைய கொள்கை. இப்போ இந்த ஃபித்ரத்தை வகையில் ஃபித்ரத்தில் இந்த அஸ்ர ஃபித்ரால எந்த நபிமார்களும் வரவில்லை. இப்போ இந்த காலத்தில், இடைப்பட்ட காலத்தில் எந்த நபிமார்களும் வரல, 600 வருஷம் ஓடும். ஆனால் அந்த அரபுகள் என்ன செய்கிறாங்கன்னா அப்பையும் போய் தவாப் செய்கிறாங்க. பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அபுரஹா என்று சொல்லுகிற அந்த அரசன் மக்காவை இடிக்கிறது, காபத்துல்லாவை இடிக்கிறதுக்கு படை எடுத்து வந்தான். அப்பயும் அந்த தவாப் செஞ்சுட்டு இருந்துச்சு ஒரு கூட்டம். அதுக்கு பின்னாடியும் யாரெல்லாம் வெளியூர்லேருந்து வர்றாங்களோ எல்லாரும் போய் தவாப் செய்வாங்க. இன்னும் அந்த தவாப்புகள் எப்படி இருக்குன்னா, நிர்வாணமாக தவாப் செய்யணுங்கிற முறை வந்துச்சு. அந்த காபத்துல்லால வந்து பல சிலைகள் வைக்கப்பட்டிருந்துச்சு, அதை போய் யார் வந்தாலும் தவாப் செய்யாமல் போகவே மாட்டாங்க காபத்துல்லால. அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு. தவாஃபும் செய்வாங்க, மத்தாஃப்லேயும் நடப்பாங்க. இந்த மத்தாஃப் சஃபா மருவா இருக்கு இல்லையா, இப்போ இந்த திரையன் அருந்திருந்து அல்லாஹ் தஆலா அந்த ஹாஜிகளுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு அவர்களுடைய அந்த ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜா அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு ஹதீஸ்களில் வர்றது மாதிரி கியாமத்து நாள் வரையும் அவர்கள் ஹஜ்ஜு செய்து கொண்டே இருந்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அல்லாஹ் அவங்களுக்கு முழுசாக தருவாங்க. அதன் மூலமாக அந்த ஹாஜிகளை இழந்து வாடுகிற இந்த தமிழகத்தில் இருந்து வாடிக்கொண்டிருக்கிற அவர்களுடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ் அவர்களுடைய மனதுக்கு ஆறுதலையும் சபரையும் கொடுப்பானாங்க. இன்னும் எந்த ஹாஜிகள்லாம் இங்கேருந்து போயிருக்கிறார்களோ அவர்கள் குடும்பத்திலிருந்து சென்றதை போன்று ஆரோக்கியத்தோடு நல்ல சிறந்த முறையில் அமலை செய்துவிட்டு அந்த மக்கள் நம்மிடத்தில் திரும்பி வந்து நாம் அனுப்பியது போன்று அவர்களிடத்தில் நாம் முசாவா செய்கிற அந்த ரசிகை தருவாங்க. இதில் அந்த மதம் இதில் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அம்மா கொடுத்து கிடச்சிருக்காரு செய்தி, கோயம்புத்தூர் அம்மாவும் அந்த மத்தாஃப் அந்த அறுந்து விழுந்த இடத்துலையும் ஆரம்ப காலத்தில் நடப்பாங்க. யார் நான் முஸ்லீம்ஸ், அப்போ யார் முஸ்லீம்கள் கிடையாது, பெருமானார் அப்போ இவங்க நடந்தது. அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற போது சொல்கிறான், இன்ன ஸஃபா வல் மர்வா மின் ஷஆஇர் இல்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத் அபி தமா ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா.
சஃபாவும் மருவாவும். ஏன்னா சஃபா மருவாவுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியே உண்டு. அது அவங்களுக்கு அவன் அந்த நேரத்தில் அவங்க கொண்டு போய் ஒரு சிலையை வச்சுருந்தாங்க அந்த இடத்துல, அது ரெண்டு காதலர்கள் சிலை என்று அது வர்ணிக்கப்படுகிற ஒரு செய்தி. அதனால தான் அந்த இடத்துல அவங்க போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இன்ன சஃபா வல் மர்வா மின் ஷஆஇரில்லாஹ், இன்றைய தினத்திலே நான் டிக்ளேர் பண்ணுறேன், சஃபாவும் மருவாவும் என்னுடைய அடையாளங்களிலிருந்து. ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த அவ் இஹ்தமர, உங்களிலே யார் ஹஜ்ஜுக்கு போகிறார்களோ அல்லது உம்ரா செய்கிறார்களோ, ஃபலா ஜுனஹ அலை அய்யத்தவ்வப பிஹிம, அவர்கள் மீது எந்த விதமான குற்றமும் இல்லை அவர்கள் நடப்பதற்கு. ஏன் இந்த ஆயத்தை எல்லாம் இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டால், ஆரம்ப காலத்தில் அது சிலைகள் வைக்கப்பட்டிருந்த போதும் சஹாபாக்கள் அதை சுற்றி சில பேர் நடந்திருக்காங்க. அவர்களுடைய பெற்றோர்கள் காஃபிராக இருந்த நிலையில் நடந்திருக்காங்க, சஃபா மருவால நடந்திருக்காங்க. இஸ்லாத்துக்கு வந்த பின்னாடி யாராக இருந்தாலும் ஒரு சிந்தனை வரும், இது நம்ம முன்னோர்கள் நடந்தது, இதில் நம்ம நடக்கலாமா நடக்கக்கூடாதுன்னு தெரியலையே, இது அல்லாஹ்வுக்கு இணைவிக்கலாயமா குஃப்ரா அப்படிங்கக்கூடிய சிந்தனை வந்தபோது அல்லாஹ் பெருமானாருக்கு ஆயத்தை இறக்குறான். There is no mistake. அல்லாஹ் சொல்கிறான், அது எந்த விதமான தப்பும் கிடையாது. அல்லாஹ் அவங்க நடந்து போயிட்டு வரலாம், எந்த விதமான குற்றமும் கிடையாது. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்தினுடைய இப்ராஹிம் நபியினுடைய அந்த ஷரியாவை அவர்கள் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். இப்ராஹிம் நபியினுடைய ஷரியாவை இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கும் கூட இவர்களுடைய இந்தியர்களுடைய சிந்தனை அப்படிங்கிறது பார்த்தா, நபி இப்ராஹிம் ஆதம் அலி இஸ்லாமினுடைய சிந்தனை நிறைய இருக்குன்றதே இல்லை. ஆதம் அலி இஸ்லாம் காலத்தில் அந்த ஹாபில் காபில் போன்ற சண்டைகள் இருக்கிறதே, அந்த பெண்ணுக்காக நடந்த அந்த சண்டைகள், அதை கொண்டு வந்து கூட இன்னைக்கு என்ன செஞ்சிடறான், அந்த ராமன் சீதா லீலாட கடவுள் உருமாறு, அவைகள் அது கடவுளாக உருமாற்றி ஏதோ ஒன்று செய்கிறான். ஆனால் நடந்தது என்னமோ சம்பவம் இங்கேதான். அதுக்கு பின் அங்கிருந்து கணவாய் மூலமாக வந்த இந்த ஆரியர்கள், இங்கே வெளியே வந்த அந்த பிராமணர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தங்களை அடையாளப்படுத்தியது இப்ராஹிமியார். நீங்கள்லாம் யாரு அப்படின்னு கேட்டால், நாங்கள்லாம் அந்த கணவாயிலிருந்து வந்தோம், நாங்கள்லாம் இங்கே உள்ள ஆளுகளில் அந்த பகுதியிலேருந்து வந்தவங்க, எங்களுடைய மூதாதையர் யாருன்னு கேட்டால் இப்ராஹிம். அந்த இப்ராஹிம் தான் பிராமணனாய் பிராமணன் ஆயிடுச்சு தழுவல். அப்போ எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில் செய்தி பேர் மாறி இருக்கலாம், அதுக்கு பின்னாடி அவருடைய கொள்கை மாறி இருக்கலாம், எல்லாம் மாறி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் உத்தாலா புட்டு புட்டு லட்டு மாறி வச்சுட்டான். இங்கே இங்கிருந்து தான் அந்த சிந்தனைகள் கிளைபிடிக்கிறது அப்படிங்கிறத ஒன்று. இப்போ இது ஆழமாக படிக்கும்போது தான் நமக்கே தெரியும், ஓஹோ இதில் இருக்கு. இப்போ அதில் ஆரம்ப காலத்தில் அந்த அரபுகள் பெருமானாருக்கு முன்னே பல விஷயங்களை எடுத்து நடந்தான். ஒமா கான சலாத்துஹும் ஃபில் பைத்தி இல்லா முக்காஹும் வ தஸ்ஸியா, குர்ஆன் நல்லா சொல்கிறான், அவருடைய தொழுகை கைதட்டுவதும் சீக்கி அடிப்பதும். ஒமாக்கான சலாத்துவும் ஃபில் பைத்தி இல்லை முக்கமும் வசிய, இந்த நடைமுறை வழக்கம் இவர்களுக்கு முன்னே இருந்த சில நபிமார்கள் யகூதிகள் நசாராக்கள்கிட்ட இந்த பழக்கம் வந்துச்சு, இந்த கைதட்டி இது பண்ணுறது சீட்டி அடிக்கிறது, அவருடைய தொழுகையினுடைய ஒரு பக்கமாக சாஞ்சி செஞ்சதா சரி. இன்னைக்கு இருக்குது அவங்கள்ட்ட ஜூஸ்ட்டு உள்ள அந்த கபலாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிடேஷனை அறிமுகப்படுத்தி வச்சுருக்கான். இது போல் அந்த ஜூசிக் உடைய அந்த இது, அதை போய் பார்த்தோம்னா நிறைய நேரத்தில் அதை பற்றி உண்டான செய்திகள் இருக்குது. ஆனால் அல்லாஹ் திருக்குறளில் சொல்கிறான், நம்ம மலையை தூக்கி மேலே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை பிடிச்ச உடனே அந்த ஜூஸுகள் என்ன செஞ்சான், அந்த யகூதிகள்னு சொன்னான், அப்படியே தரையில் கீழே வச்சு படுத்துட்டு தலையை தூக்கி பார்த்தான், மலை தலையில் ஒரு திரும்பணும், அங்கே கூட அவன் நமக்கு ஒழுங்காக வழிபடலை. அல்லாஹ் சொல்கிறான் அந்த மாதிரி. அப்போ அந்த அவருடைய நபி துவா செஞ்சாங்க, யாரெல்லாம் போட்டுறாங்கன்னா நம்ம கீழே இப்போ அதே வளமையா இன்னைக்கு வரை என்ன செய்யறான்னா, அந்த மண்ணை முத்தமிடுவதாகட்டும் அல்லது அவருடைய தொழுகையாகட்டும் அது தலையை சாச்சு முழுசா வைக்கிறது, நம்மளை மாதிரி போய் அப்படின்னு கொண்டு போய் நெத்தி இதில் செஞ்சதாக வைக்கக்கூடிய பழக்கம் ஜூஸ்டே இல்லை. ஆனால் அதே மாதிரி ஒரு பழக்கம் இருக்கு, ஒரு சைடு தலையை தூக்கிட்டு வெளியே பார்த்துட்டு ஒரு சைடு வைக்கிறான். இது குரான் சொல்லுது, இது இன்னைக்கு வந்த பழக்கம் இல்லை, அன்னையிலே இருந்துச்சு. இடையில ஒரு உருது புத்தகம் கொடுத்தேன், அவர் அபி நா ஜாகேதோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம், அவர் பி நா ஜாகேதோ, நாம் இப்போது எந்திரிக்காட்டி அப்படிங்கிறது அந்த புத்தகத்தினுடைய ஒரு பெயர். அதில் இந்தியாவினுடைய சிலசிலால் எந்தெந்த நபிமார்களெல்லாம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு தோராயமாக எழுதுகிறார். அந்த குரான் ஆயத்துகளையும் ஹதீஸ்களையும் வச்சு இந்த மக்களுடைய மரபு, இந்த மக்களுடைய பழக்க வழக்கம், இஸ்லாத்தினுடைய முன்னோ காலத்தில் வந்த அந்த ஷரியத்தினுடைய பழக்க வழக்கம், அதை வச்சு ரெண்டையும் லிங்கில் பண்ணி அவர் சில செய்திகளை கோட் பண்ணுறார். இது இதன் காரணமாக இந்த டிசிஷன், இதே மாதிரி ஒவ்வொரு வரலாறையும் எடுத்து பார்த்தா அதுக்கும் நமக்கும் நம்முடைய குரான் சொல்லுகிற வரலாறுக்கும் என்ன நெருக்கமாக தொடர்பு கொள்வோம்.
முன்னாடி உள்ள வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒன்று இதர்கள் அப்படி சித்தரித்து அதை திருத்தி அதுக்கு பின்னாடி பின்னாடியே வந்திருக்கான். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் ஏதோ ஒரு நபியை ஆரம்ப காலத்திலிருந்து பின்பற்றி கொண்டிருந்தார்கள். இந்த வாசகம் சொல்றது என்ன, அவர்கள் அவர்களுடைய மூதாதையர்கள் பின்பற்றி கொண்டே வந்தார்கள். ஆனா என்ன செய்யல அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த செய்தியை பின்பற்றல, அது மாறிப்போச்சு, அதை பல விதமா உடைச்சிட்டான். ஆனா அதை பின்பற்றக்கூடிய கூட்டம் அங்கே இருந்தது என்ற செய்தியை அல்லாஹ் தலை நேரத்திலே சொல்றான். அப்ப சொல்லிட்டு சொன்னா, நீங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கிறீர்கள். ஏன் எச்சரிக்கிறீர்கள் என்று சொன்னால், ஒன்னாவது இது வெளியே உள்ள ரப்பினிடத்திலிருந்து வந்தது, இவர்களை படைத்து இவருடைய தாரதமை இவருடைய பிளஸ் இவருடைய மைனஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சு இவனுக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் கொடுத்தது. ரெண்டாவது இஸ் அத்தாரிட்டி, அவன் தான் இவர்களுக்கு எல்லா வகையிலுமே பொறுப்புதாரி, அவன் கொடுக்கக்கூடிய செய்தி. மூணாவது அவன் ரொம்ப ரஹீமானவன், இவர்கள் மீது அளவு கடந்த பேர் இன்பத்தின் காரணமாக இவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாட்டினால் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை கொடுக்கிறார். அப்ப இந்த ரெண்டு வகையிலையும் அவர்கள் நடந்து போனார்கள் என்று சொன்னார். அப்ப அவர்களுக்கு சிராத்தே முஸ்தகீம் அல்லாஹ் சொல்லக்கூடியவர். இந்த சிராத்தே முஸ்தகீம் அப்படிங்கிறதுக்கு சில இமாம்கள் எழுதும் போது அதுக்கு பின்னாடி தஃப்ஸீர்ல பார்க்கும்போது பார்க்கறது போட்டிருக்காங்க, சிராத் என்று சொன்னால் அது ஒரு இடத்துல ஆரம்பிச்சு அது கடைசி இடத்துல போய் முடியும். There is the beginning and there is the end. அதுக்கு பேர் தான் சிராத். இப்ப புல் சிராத் அப்படின்னு சொல்லுவாங்க, மறுமை நாள் அல்லாஹு தஆலா ஒரு பாலத்தை நரகத்தின் மீது வச்சு நீங்க எல்லாம் அதுல கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சிராத் முஸ்தகீம் அது எப்படி இருக்கும்னா, நேரான ஒரு முடியை விட மிக மெலிந்த, அதே மாதிரி ஒரு வாளினுடைய ஓரப்பகுதியை விட மிக கூர்மையான ஒரு பொருளாக இருக்கும். அதை எல்லாரும் கடந்தே ஆகும், அது யாரா இருந்தாலும் சரி. என்ன அது அல்லாஹ் தன் மீது எழுதி கொண்டது. அப்ப அதுக்கு எழுதும் போது எழுதுறாங்க, சிராத் என்ற சொல்லுக்கு அல்லாஹ் ரொம்ப அற்புதமா பயன்படுத்தி இருக்கிறார். இது உங்களை வழியை கெடுக்கிறாரு, அங்கிட்டு இங்கிட்டு டெய்லி ஆகிக்கிறாரு, ரெண்டாவது இடையில கட்டாயிறாரு. ஒருத்தர் போயிட்டே இருக்காரு, திடீர்னு முட்டுச்சு, என்ன செய்வாரு, அவ்வளவு தூரம் போனதும் வேஸ்ட், திரும்ப அங்கிருந்து ரிவர்ஸ் வர்றதும் வேஸ்ட், என்னடா இது நட்டது வழியில நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு தோணும் இல்ல. எல்லாம் சொன்னா அப்படி நின்றாரு, இதனுடைய பிகினிங் இங்க இருந்து ஆரம்பிச்சா இதனுடைய எந்த நேர சொற்கமே, இதை நம்புங்க எல்லாம் சொல்றாங்க, நம்புங்க இதை நம்புனீங்க அப்படின்னு சொன்னா இது உங்களுடைய கொண்டு போய் எங்களை சேர்த்து விடும் என்று சொல்றான். இப்ப லித்துந்திர கௌமம்மா உந்திர ஆபாவும் பகும் ஆபிலும் அவர்கள் கஃலத்திலே இருந்தார்கள், மறந்து இருந்தான். யாருக்கு இன்றால் யார் மறந்து இருக்கிறானோ அவனுக்கு தான் இருந்தார். தனக்கு கொடுக்கப்பட்ட தான் வந்த நிலையை மறந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்தாங்க. அவர்களுக்கு நீங்கள் நபியை எச்சரிக்கிறீர்கள். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த கஃலத் எல்லா மனிதனுக்கும் வரக்கூடியது, கஃலத் அப்படிங்கிறது எல்லா மனிதனுக்கும் வரக்கூடியது. இது அவனுடைய அதாவது இது விளக்கம் எழுதும்போது சில பேர் எழுதுறாங்க, ஒரு இமாம் எழுதும்போது எழுதிருக்காங்க, கஃலத் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய ஆழ்ந்த மனதிலிருந்து வராது, மேல் சிந்தனையிலிருந்து வருவது. மேல் சிந்தனை அது என்ன, மேல் சிந்தனைனா மேல் மனம். இன்னைக்கு நீ சொல்றாங்க இல்லையா, வந்து அதாவது கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் சூப்பர் கான்சியஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுல மேல் மனதில் இருப்பதான் மறந்து போகுது. ஏன் மறக்கிறது அப்படின்னு சொன்னா என்னங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வா சில நேரத்துல மனிதனுக்காக வேண்டி தந்த ஒரு சீ வந்து ஒரு பாய பார்த்து கேட்கும், நீங்கள் வந்து நேற்று என்ன சாப்பிட்டீங்க காலையில் அப்படின்னா அவர் யோசிக்கல, நேற்று காலையிலையா ஒரு நிமிஷம் வடை இட்லி சாப்பிட்டேன் சார், ஜனவரி மாதம் 3ஆம் தேதி நைட்டு என்ன சாப்பிட்டீங்க, என்னையா கூட்டாரு, ஜனவரி மாதம் 3ஆம் தேதி நைட்டு என்ன சாப்பிட்டாரு யாருக்கு தான் தெரியும், யாருக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த செய்திகள் எல்லாம் பதிவாகவும் திரும்ப மறந்துடும். ஒரு 2 நாள் சாப்பிட்டது நமக்கு ஞாபகம், ஏன் நம்ம தானே சாப்பிட்டோம், மதனங்க சாப்பிட்டோம். அதே நேரத்தில் இன்னொரு செய்தி, இது அந்த கிஸ்வா விருந்து போட்டாங்கல்ல போன வருஷம், அப்ப என்ன சாப்பிட்டீங்க, கோழிக்கறி அருமையான கோழிக்கறி, அது எப்படிங்க ஞாபகம் வந்துச்சு, போன வருஷம் கிஸ்வால விருந்து போட்டதுல கேஎச்சி வச்சிருந்தாங்க மறக்க மாட்டேங்குது, ஜூன் மாசம் 3ஆம் தேதி நைட் என்ன சாப்பிட்டீங்க மறந்து போகுது. இது பதிவு, இது உள்ள போய் உட்காந்து ஆழத்துல இது மறக்காது. அல்லது ஏதாவது ஒரு நாள் ஒரு நேரத்தில் அந்த உங்களை அந்த பய அடிச்சாங்க, செப்டம்பர் 2ஆம் தேதி சைக்கிள்ல ஓகே ஒரு அளவுக்காக எப்படிங்க டேட் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா வருது, அது வராம என்ன செய்ய அடி வாங்கினது காரணம் சொல்றாரா இல்லையா, ஆக்சிடென்ட் நடந்தது இல்லைங்க கரெக்டா ஞாபகம் வருது, தேட்டு வருஷம் குறிச்சோம் அது மணி கிணி எல்லாமே வரும். ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது மறந்து போகும். இது என்ன? இதுதான் மேல் மனம். அந்த இந்த இடத்துக்கு முகசிறு ஒருத்தர் விளக்கப்படும் போது இருக்காரு, மேல் மனம் எல்லாத்தையும் மறக்கடிச்சு அடுத்தடுத்த வேலைக்கு போகும்போது ஒருத்தனுக்கு முன்னாடி நடந்ததுக்கு மறந்து போகுது, அவ்வளவுதான். எல்லாம் தலை நிறைய பேருக்கு வாப்பா அம்மா என்ன பண்ணா அழுதுப்பாரு, எல்லாம் செஞ்சிருப்பாரு. ஒரு வருஷம் வருஷம் நான் வந்து என்னுடைய வாப்பாவுக்கு அன்னைக்கு எதனா செய்து நடப்பாரு. ஒரு வருஷம், அஞ்சு வருஷம், பத்து வருஷம், இருபது வருஷம் போகும்போது என்னைக்குன்னு கூட ஞாபகம் இருக்காது. ஏதாவது ஒரு இன்சிடென்டலாக ஒரு டேட்டில் நடக்குது தெரியும். சாதாரணமாக ஒரு நாளில் வந்து பார்த்தோம், ஆமாம் வாப்பா என்ன கேட்க டைரி எடுப்பாரு, கேட்பாரு நடக்குது இல்லையா. அதே நேரம் அந்த செய்தி உள்ள இறங்கிடுச்சு, அவனுடைய அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இறங்கிடுச்சு, மறக்கவே மாட்டாரு. ஒருத்தரை கூப்பிட்டு சொல்றோம் ஏதாவது, அதாவது இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோ, இன்னமேட்டு எப்போதும் இப்படி நீ பண்ணக்கூடாது. அது என்ன செய்யணும்னா அந்த செய்தியை வாங்கி உள்ள இறங்க, அல்லது நான் இன்னமேட்டு இதை பத்தியே நினைக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் நினைக்கிறார். இந்த கதை சொல்லுவாங்க இல்ல, உறங்க பத்தி நினைக்கக்கூடாது. ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தர் சொல்லிட்டு வந்து குரங்கு அங்கிருந்து வரும், அது நாக்கை காட்டும், வாயை காட்டும், கண்ணை காட்டும், அது எப்படி நீ வேணான்னு சொல்லலாம். எல்லா குரங்கு வகையும் வரும், சாதாரண குரங்கும் வரும், பெரிய குரங்கும் வரும், அதை விட பெரிய குரங்கு. இன்னும் உலகத்துல எத்தனை குரங்களா இருக்கும், எல்லா குரங்கும் அப்படி வரிசையா வந்துட்டே இருக்கும். ஏன் நம்ம தான் நினைக்க கூடாதுன்னு சொல்றமே, அப்புறம் ஏன்டா வருதுன்னா இதுதான் அடிமனம் செய்யும். அப்ப இது எழுதும் போது எழுதுறாங்க, அந்த கஃப்லத் அப்படிங்கிறது நான் மறந்து போய்விடுவேன் என்று அவன் நான் உள்ள இறங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா மறக்கவே மாட்டான். நான் இதை செய்யக்கூடாது, இது நடக்கக்கூடாதுங்கிறது உள்ள இறங்கிடுச்சுன்னா அதான் நடக்கும். எதோ ஒன்று நடக்கக்கூடாது, நடக்கக்கூடாது, நடக்கக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா அது நடக்கும். ஏன்னா இவர் போய் கூட்டிட்டு வருவார், அது அப்படியே நடக்காட்டி கூட குடிக்கே வருவார். அது வந்து அந்த உள் மன சிந்தனை அருமையாக எழுதியிருக்கார் அதுக்கு எழுதும்போது. அப்ப இவர்களுக்கு இருந்த அந்த இந்தார் அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்ட அந்த செய்தி மேல் மனதோடு போய் நமக்கு இன்னைக்கு கேட்கக்கூடிய ஆயிரம் விஷயங்கள்ல எப்படி பல விஷயம் போயிருந்தோ அதே மாதிரி எத்தனை சும்மா பயம் கேட்கிறோம், ஏதாவது ஒண்ணு நிற்கும், ஏதாவது ஒண்ணு அப்படி அது டக்கு நிற்கும். மத்த போன வாரம் சும்மால என்ன பேசினாரு, அதுக்கு முதல் வாரம் போன வருஷம் இதே ரேட்ல என்ன பேசினாரு, யாருக்குமே தெரியும் போயிடும். அவ்வளவு மூத்தா போனது எல்லாம் முத்தால அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஏன்னா அப்படிலாம் அழிச்சாதான் இவனால இயக்க முடியும். எல்லா ரெக்கார்ட்ஸையும் தலையில தூக்கிக்கிட்டே திரியிறாரு, அல்லான்னு படுத்துப்பாரு ஒரு நாள் மூத்தா போயிடுவாரு. இவ்வளவையும் தூக்கி வச்சு என்ன செய்யறது? கிதாபுகள் எழுதுற இமாம்களே சொல்றாங்க, ஒருத்தர் ஆயிரம் கிதாபுகள் எழுதியிருக்காரு, ஆயிரம் கிதாபு தலையில தூக்கி வச்சால மூத்தாயிரம். அப்புறம் திருப்பாவட்ட போய் நீங்க அந்த கிதாபு எழுதுங்களா அப்படியா கொண்டாங்க பார்ப்போம். அந்த நேரத்துக்கு அல்லாஹ் தருகிற செய்தி எது? எழுதியா எழுதி முடிச்சாச்சு, அவ்வளவுதான் போயிடுச்சு. இல்லையே அற்புதமான ஒரு ஆய், இதுக்கு அப்படியே காரணம் சொல்லக்கூடிய ஒரு ஆயத். அல்லாஹ் அந்த ஆயத்துல சொன்னா ரூசுலன் சில ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்பிக்கிறான், முபஷிரி முன்திரி. அவங்க என்ன செய்யறாங்க, சொர்க்கம் இருக்குன்னு சொல்றாங்க, நரகத்தை பத்தியும் உங்களுக்கு எச்சரிக்கிறாங்க. இல்லையா அல்லாஹ் எப்பூண்ட விண்ணாசி அல்லாஹ் குஜ்ஜா என்ன கேட்டா நீ கியாமத் நாள்ல போய் இவங்களுக்கு சொல்லலன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு அழகா ஒரு ஆயத்துல இதுக்கு தந்த விளக்கத்தை தராங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் இந்த இதனுடைய அடுத்த ஆயத்துகளையும் இதிலே உள்ள இன்னும் சில கருத்துக்களையும் அல்லாஹ்வுத்தாலா பார்ப்பதற்கு நமக்கு நசீபை தருவானாக. யாரெல்லாம் எந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்தாயோ அதை புரிந்து அதற்கு நன்றி செலுத்துகிற அந்த மனோபக்குவத்தை எங்களுக்கு தருவாயாக. யாரெல்லாம் இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவும், இதனுடைய கல்வி எல்லாம் உன்னையே சார்ந்தது, ஆகவே அதற்கு எங்களுடைய மனதார்ந்த நன்றி உன்னுடைய தர்பாரிலே சமர்ப்பிக்கிறோம்.